ಸದನಾಚಾರ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. இந்த ஸ்லோகம் ஆச்சாரியவர்யரான ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய வைபவத்தை சொல்ல வந்தது. திருவேங்கடமுடையானுடைய நிர்வேதகமான கிருபையாலே இப்பூ உலகத்திலே வெங்கடநாதன் பெயரோடு சுவாமி அவதரித்தார். இது நிகழ்ந்தது இச்சைக்கு சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதாவது ஆங்கில நாட்காட்டியின் கணக்கின்படி பார்த்தால் 1268-69 ஆண்டிலே சுவாமி அவதரித்தார். அவர் 100 சம்வத்சரங்கள் இப்பூவுலகத்திலே எழுந்தருளியிருந்தார். 1369 ஆண்டு வரை அவர் எழுந்தருளியிருந்தார். 100 ஆண்டுகள் ஓர் மனிதன் உலகத்தில் வாழ்ந்தால் அவரால் எத்தனை விஷயங்களை சாதிச்சுட முடியும் என்று யோசித்தால் ஓரளவுக்கு நம்மால யூகிக்கிறதுக்கு முடியும். வெகு சில ஆண்டுகளே வாழ்ந்தவர்கள் கூட சாதிக்கவே முடியாததையெல்லாம் செய்திருக்கிறார்கள். அதிமானுஷமான பல செயல்களை செய்திருக்கிறார்கள். சாதாரணமா முதல் 10 வருஷம் வரைக்கும் எதேதிலையோ நம்ம புத்தி கழிச்சிடும். பிரம்மஞானம்னு ஆறு வர்றதில்லை. ஆச்சாரியனிடத்திலே குருகுல வாசமாய் அர்த்தங்களை கத்துக்கணும்னு போனால் அதிலிருந்து ஒரு 20 ஆண்டுகள் வரைக்கும் பொழுது கிடைக்கலாம். மேற்கொண்டு அவரவர்களுக்கு திருக்கல்யாணம், குடும்பம், பாரம், பொறுப்பு இத்தனையும் வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆகையால் அதுக்கு மேல எவ்வளவு தூரம் பிரம்மஞானத்துக்கு வர முடியும்னா 50 ஆன பிற்பாடு சரி கொஞ்சம் பொழுது இருக்கிறது பார்க்கலாமா என்று யோசிக்கிறோம். ஆனால் நம் பூர்வாச்சாரியர்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் அல்லர்கள். அவர்கள் பகவத் பக்தியையும் பிரபத்தி சாஸ்திரத்தையும் உலகத்தில் உள்ளோர் அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்டு அனுப்பிக்க வேணும் அப்படிங்கிற ஆசையினாலே விடாமல் உபதேசித்துக் கொண்டு இருந்தவர்கள். ஆழ்வார் பாசரத்தில் சாதிக்கிறார், சொன்னால் விரோதமிது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ. நான் பேசுறது உங்கள பல பேருக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆழ்வாரே சொல்கிறார், சொன்னால் விரோதம், நான் எடுத்து சொன்னா உங்களுக்கு அது புரிய போறதில்லை. நாம சொன்னோம் அப்ப பேசாமல் இருந்துடலாமே, எப்ப எங்களுக்கு பிடிக்காதோ அப்ப நீ உட்படலாமேனா ஆகிலும் சொல்லுவான், இருந்தாலும் நான் சொல்லுவேன். எங்களை பகவான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறது சொல்றதுக்காக, அதனால கண்டிப்பா சொல்லித்தான் தீருவோம். நாம் உடனே கேட்டோம், என்ன கொடுத்தால் சொல்லுவீர், பணம் கொடுத்தாலா, பழம் கொடுத்தாலா, 6 மாதம் கைங்கரியம் பண்ணினாலா, என்ன செய்தால் சொல்லுவீர் என்ன கேட்டோம். கண்மினோ, காது கொடுத்தால் சொல்லுவேன், வேற எதையும் உங்களிடத்துல நான் எதிர்பார்க்கவில்லை. பணமும் இல்லை, சாதியும் இல்லை, பூஜையும் இல்லை, லாபமும் இல்லை. காது தரந்தே சொல்லி காத கொடுங்கள், சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ. என் நாவிலும் கதி நான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், என் நாக்க நாம் அச்சாருக்குமே தரமாட்டேன். இது பகவானுக்கே உரித்தான நாக்கு என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். இவர் சொன்னதுதான் எல்லா ஆழ்வார்களுக்கும் பொருந்தும், எல்லா ஆச்சாரியர்களுக்கும் பொருந்தும். அவர்கள் சொல்ல வந்ததை கண்டிப்பாக சொல்லிவிடுவார்கள். நாம் ஏற்கிறோமோ அல்லவோ அதை பத்தின கவலை இல்லாமல் எது நல்லது செய்யுமோ, எது உண்மையோ, எது சாஸ்திர சம்மதமோ அதை சொல்லுவார்கள். இப்படித்தான் நம்ம பூர்வாச்சாரிய பரம்பரையிலே எல்லா ஆச்சாரியர்களுமே எழுந்தபடி இருந்தார்கள். அதிலே ஸ்ரீ வேதாந்த தேசிகனுக்கு ஒரு தனி சிறப்பான இடம் உண்டு. ஏனெனில் இருக்கிற 100 ஆண்டுகளுக்குள்ளே எத்தனை பண்ணிட முடியும்? 4 புஸ்தகம் எழுதலாமா, 40 புஸ்தகம் எழுதிடலாமா? ஆனா அந்த சுவாமி எழுதியிருக்கிற எண்ணிறந்த புத்தகங்களை நோக்கினோம் எல்லாம் இது ஒரு மனிதனாலே மனித ஆயுளுக்குள் பண்ண தகுந்ததல்ல, அதை செய்வதற்கு இயலாது என்று நமக்கு தோணும். மேலும் இவர்களுக்கு புஸ்தகம் எழுதுறது மட்டும்தான் வேலையா, சௌகரியமா எழுதியிருப்பார்களா, நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் அவர்களுக்கு இருந்திருக்குமானால் ஏதும் இல்லை, அதுவும் இல்லை. நம்ம இன்னைக்கு ஒன்னு எழுதணும்னு சொன்னால் நாம் அதை தனிப்பொறியில தட்டுறோம். நமக்கு தப்பா எழுதினோம்னா இது தப்பு நீ சரியா எழுதுன்னு அப்படி சொல்றது. இதுதான் இன்னைக்கு நிலைமை. நாம ஒரு வார்த்தையை தப்பா அடிச்சுட்டா ஏன் தப்பு தப்பா அடிக்கிறேன் ஒழுங்காடியேன் அப்படின்னு அது நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. இதெல்லாம் அன்றைக்கு அல்ல. அவர்கள் ஓலச்சுவடியின் எழுத்தாணியை வைத்துக் கொண்டு சிறு விளக்கை கொண்டு எவ்வளவோ சிரமப்பட்டுத்தான் எழுதினார்கள். அந்த சிரமம் மட்டுமல்ல, அந்நியர்களுடைய படையெடுப்பு ரொம்பவே அதிகம். இந்த காலத்துல நாம சுகபோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு உயிருக்கே ஆபத்து, உயிருக்கு தங்கள் உயிருக்கு ஆபத்தை பத்தி அவ கவலைப்பட்டவா கிடையாது. ஆனால் பகவானுக்கும் திவ்வதேசத்துக்கும் பிரமாணங்களுக்கும் ஆபத்து. அந்த ஆபத்தை தாங்க முடியாமல் தான் பல பெரியோர்கள் உயிர் நீத்து, பல பேர் திருவரங்கத்தை விட்டு ஓடி, பல பேர் பெருமாளை எழுந்துருளை பண்ணிக்கொண்டு, பல பேர் பிரமாணத்தை எழுந்துருளை பண்ணிட்டு எப்படியோ பாதுகாத்து ரட்சித்து கொடுத்தார்கள். அன்னைக்கு அவர்கள் பிரமாணத்தையும் பிரமேயத்தையும் ரட்சிக்கவே தான் இன்னி வரைக்கும் நாம பகவான அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனாலே ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அவர் இருந்த 100 ஆண்டுகளுக்குள் எத்தனை செய்தார்னு பார்த்தால் எண்ணினா கை விரல் வரைக்கும். அது வரைக்கும் சத்தியம். ஏன்னா நமக்கு என்றோம் எத்தனை நின்றுட்டு இருக்கிற சொல்லு ஸ்தோத்திர கிரந்தங்களா 28 ஸ்தோத்திர கிரந்தங்கள் சாதித்தார். அதோட அல்ல, மகா காவியமாய் யாதவாத்யதயம் அப்படின்னு சாதித்தார். கிருஷ்ண சரித்திரம் முழுவதும் பாகவதத்திலே தசமஸ்கந்தத்தில் சுகாச்சாரியர் என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோ அதெல்லாத்தையும் 1000 ஸ்லோகங்களுக்குள்ளே ஆச்சரியமாய் யாதவாத்யதயத்திலே சாதித்தார். இது தவிர சாம்பிரதாயிகமான கிரந்தங்கள் எழுதணுங்கிறதுக்காக சில்லறை ரகசியங்கள் அப்படின்னு பல ரகசிய கிரந்தங்கள் சாதித்தார். இந்த ரகசிய கிரந்தங்களை எல்லாம் சேர்த்து பிடித்து பெரிய ரகசிய கிரந்தமா இருக்கணுங்கிறதுக்காக ரகசியத்ரய சாரம் அப்படிங்கிற புது கிரந்தத்தை சாதித்தார். சில்லற ரகசியங்கள், ரகசியத்ரய சாரம், இந்த எல்லா நூல்களும் சேர்ந்து திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் ஆகிய 3 ரகசியங்களுடைய அர்த்தங்களை ரொம்ப விசதமமாக விளக்கமாக நமக்கு எடுத்துரைக்கும். அப்ப ரகசிய கிரந்தங்கள்னு ஒரு கோட்டி, ஸ்தோத்திர கிரந்தங்கள்னு ஒரு கோட்டி, காவிய கிரந்தங்கள்னு ஒரு கோட்டி. அதோட இல்லாமல் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் இருக்கு, ராமானுஜர் காட்டி கொடுத்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை இன்னும் நன்னா ஸ்தாபிக்க வேணும். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அத்தனையும் நீக்கி விரோதங்கள் ஏதும் இல்லாத உயர்ந்த சம்பிரதாயம் அப்படிங்கறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக பல கிரந்தங்களை சுவாமி சாதித்தார். அந்த முக்கியமான கிரந்தங்கள் பார்த்தால் தத்துவமுக்தா கலாபம், பரமத பங்கம், இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமானது. அதே போல நியாய சித்தாஞ்சனம் அப்படிங்கிற கிரந்தம், இதெல்லாம் சாஸ்திரபரமான கிரந்தங்கள். தத்துவ முக்தா கலாபம், தத்துவம், 3 தத்துவங்கள், சித்து, அஜித்து, ஈஸ்வரர்கள், இந்த 3 தத்துவங்களை பத்தின விளக்கத்தை முதன் முதலில் சாஸ்திரம் சொல்லித்து, அடுத்து பராசர மகர்ஷி விட்டு புராணத்திலே தெரிவித்தார், அடுத்து ஆளவந்தார் சித்தித்ரயத்திலே சாதித்தார், அடுத்து ராமானுஷர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களிலே சாதித்தார், அடுத்தாற்போதே ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தத்துவமுக்தா கலாபம் என்கிற கிரந்தத்திலே சாதித்தார். ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியர் தத்துவத்ரயங்கிற கிரந்தம் 8 அத்தியாயங்களுக்குள்ள சாதித்தார், தத்துவமுக்தா கலாபம்னு இவர் தெரிவித்தார். அடுத்தது நியாய சித்தாஞ்சனம், நியாய சாஸ்திரத்தை நன்றாக விசாரித்து அதுல இருக்கிற சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்துறது. இது என்னன்னு ஒரு நிமிஷம் சொல்றேன். அதாவது தர்க்கங்கிறது தான் நியாயம், நியாயசாஸ்திரம்னா தர்க்க ரீதியா பேசுறதுங்கிற பாருங்க. அதாவது ஒருத்தர் ஒன்னு எடுத்து சொன்னா நம்ம வாத பிரதிவாதங்களை வைத்த, இந்த வாதம் இப்படி, இந்த வாதம் இப்படி, இதெல்லாம் தர்க்க ரீதியான வாதங்கள், அதுதான் நியாயசாஸ்திரம். இதுல உலகத்துக்கு ஒரு வழி எப்போதுமே உண்டு. நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ ஏற்றுப்போம், சாஸ்திரத்துக்கு விரோதமா தர்க்க சாஸ்திரத்தை பயன்படுத்தவே மாட்டோம். தர்க்கம் இருக்கு, மீமாம்சை இருக்கு, வியாக்கரணம் இருக்கு. வியாக்கரணம்ங்கிறது இலக்கணம், மீமாம்சாங்கிறது செய்ய வேண்டிய கர்மங்களை பத்தின விசாரம், நியாயசாஸ்திரம்ங்கிறது தான் தர்க்கம். அதான் தர்க்க ரீதியா வாத பிரதிவாதங்களை வைக்கிறது. இதுல ராமானுஜர் ஒரு முக்கியமான வழியை கையாண்டார். சாஸ்திரம் ஒண்ண சொல்லித்துன்னு சொன்னால் அதுக்கு மேல தர்க்க ரீதியா அது இல்லேன்னு நிரூபிக்கிறேன்னு செய்யக்கூடாது என்பது அந்த சுவாமியினுடைய சித்தாந்தம். சாஸ்திர அனுகிரகீத தர்க்க வியாக்கரணமா இருக்கணுமே தவிர சாஸ்திரத்தை விரோதிக்கிற தர்க்கமும் வியாக்கரணமும் செல்லுபடி ஆகாது. இப்ப பகவான் இருக்கார், அவர் ஒண்ணு சொல்றாருன்னு சொல்லுவோம், ஆம் தேவரீர் சொன்னீர், நான் ஏற்றுக்கொண்டேன்னு செய்யணுமா, அல்லது நம்ம தர்க்க ரீதியா பேசி முடிவு பண்ணலாம்னு சொல்லணுமா? பண்ணலாம், தர்க்க ரீதியா பேசினாலும் அதே முடிவு தான் வரும். ஆனா பண்ணலாமா கூடாதாங்கிறது தான் கேள்விப்போம். நம்மால முடியுங்கிறது பலருக்கும், ஆனா கூடுமா கூடாதாங்கிறது சிலதுதான் இருக்கும். பல விஷயத்த நம்ம பண்ண முடியும். இப்ப முன்னாடி ஒருத்திருந்தாலும் ஓங்கி அறையத்துக்கு என்னால முடியாதுன்னா செய்யலாம கூடாதான்னு கேட்டு எதுவிர பண்றதுக்கு முடியலாம். வெங்காயத்தை எடுத்து வாயில போட்டா தொண்டை குழியில போகுமா போகாதா? போகும். ஆனா கூடுமா கூடாதா? முடியுமா முடியாதாங்கிறது கேள்வி அல்ல. முடியறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியுமா லோகத்திலே? அது சாஸ்திர சொன்னதாக இருந்தா தான் நாம செய்ய வேண்டும். இதுதான் ராமானுஜர் சாஸ்திரத்தால் அனுகிரகிக்கப்பட்ட தர்க்கம் பேசு, சாஸ்திரம் ஒத்துண்ட மீமாம்சை பேசு, சாஸ்திரத்தை விரோதிக்கிற தர்க்கமும் மீமாம்சையும் பேசுறது கூடாது. இதனால் கடைசியான பிரமாணம்னு பார்த்தா சாஸ்திரம் தான். அதே விஷயத்தை நன்னா நிரூபிக்கிறதுக்காகத்தான் நியாய சித்தாஞ்சனம் அப்படிங்கிற கிரந்தத்தை சுவாமி சாதித்தார். அப்ப தத்துவமுக்தா தலாபம் தத்துவத்தயத்தை பத்தி சொல்ல நியாய சித்தாஞ்சனம் அதுவும் பார்த்தோம். பரமத பங்கம், அதாவது பிற மதத்தவர்கள் எல்லாம் நிறைய வாத பிரதிவாதங்களை வைக்கிற அளவுக்கு அப்படி எல்லாம் இல்லையே. இது ஒருக்கு பாருங்க, இதுல சிவாஷத்துல பதில், இது ஒருக்கு வேதா சங்கிரகத்துல பதில் அப்படின்னு அந்த பரமதத்தவர்கள் எப்படி தப்பா சொல்றாங்கன்னு அவ வாதத்தை உடைக்கணும் இல்லையோ, அதுக்காக பரமத பங்கம்னு சாதித்தார். மற்றொன்று புது கிரந்தம் சததூஷணின்னு அதுக்கு பேர். அதுல இப்ப 66 தூஷணங்கள் மட்டும்தான் இருக்கு, 34 இல்லை. காலப்போக்கில லுப்தமா கொடுத்துன்னு வச்சுக்கோ, இங்க நம்ம கையில கிடைக்கல. நாதமுனிகள் ஆச்சாரியர்களுக்குள்ள முதல்வர் வந்து அவர் எழுதின சில கிரந்தங்களே இப்ப நம்ம கிடைக்கல. நாதமுனிகள் எழுதின எதுவுமே நம்ம கிடைக்கல. கிடைப்பு 16 காலக்ஷேபத்துல முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தமா சொல்லிருந்தார், நாதமுனிகள் எழுதினதெல்லாம் கிடைக்கலையாமே, 66 தான் சததூஷணி இருக்காமே, மிச்சம் 34 இல்லையாமே. அவர் கூட்டவர் கேட்டார், 66 தெரிஞ்சுட்டார், 34 இல்லையேன்னு அது பார்க்கும். முதல் 66 ஆற முதல்ல தெரிஞ்சுப்போம், அப்புறம்னா 66 போறது. இப்ப இருக்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இல்லாத வித்வான்கள் மனா ஓ 66 முடிஞ்சு போச்சு, அந்த 34 என்ன இருக்கோன்னு கவலைப்படுறது நியாயம். நாம இன்னும் முதல் படியில உட்காந்துருக்கோம். அதனால இருப்பத ஒழுங்கா கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் அவ்வளவுன்னு இப்போ வேதம் சாமவேதத்துக்கு 1000 சாட்டைகள், அதுல இப்ப கிடைக்கிறது 2-3 அவளுக்குதான் கையில இருக்கு, பாக்கி 997 சாட்டி இல்லை. இந்த இருக்கிற சாமவேதமே இத்தனை அர்த்தங்களை சொல்லியிருந்ததுனால அப்ப மொத்தமா எவ்வளவு கிடைச்சிருக்கும். அதனால சததூஷணிக்கு 66 தூஷணங்கள் இருக்கு. எப்படி இவர்கள்லாம் தப்பு தப்பா சொல்றார்கள், சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் வேத பாக்கியர்கள் புதிருட்டிகள் இவர்கள் எல்லாம் எப்படி பேசுறார்கள் சாதித்தார். இது எல்லாமே தேசிகன் தன்னுடைய இளம் பிராயத்தில் எழுதினது. சத்தமுத்தாகலாபமோ நியாய சித்தாந்தனமோ சததூஷணியோ பரமத பங்கமோ இதெல்லாம் இளமையோட எழுதினது. சுவாமிக்கு மெது மெதுவா வயசு ஏறுகிறது. கீழே என்னென்னலாம் சாஸ்திரோக்தமா சொல்லணுமோ சொல்லிவிட்டார், விஷயத்தை தர்க்க ரீதியா எடுத்துரைக்கணுமோ எடுத்துரைக்கிட்டார். வயசு ஆக ஆக புத்தி எதிர தெரியுமோ போகும், பக்தியில தான் நாடு. எப்போதும் பெருமான பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கும் திவ்வதேச பிரபாவம் சொல்றதுக்கும் தான் நம்ம புத்தி ஈடுபடும். அதனால வேதாந்த தேசிகனுக்கும் சர்ச்சாக வயசு ஏறி கொண்டு வர அப்போது ஸ்தோத்திரங்கள்ல தான் மனசு ஈடுபடுறது. பகவான ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆனா ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரத்துக்கு என்ன பெருமைனால் சாஸ்திரத்துல கட்டமா புரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தங்களை எல்லாம் ஸ்தோத்திர ரூபமா சுலபமா சொல்லிடுவார். ஸ்தோத்திரம்னாலே சாதாரணமா நம்ம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற அளவுக்கு இருக்கும், தத்துவமுக்தாகலாபத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க போறோமா? அதனால பண்றதுக்கு முடியாது. அதெல்லாம் நீ கருது பாக்கிறதுக்கே ஆள் கிடையாது. அந்த சததூஷணிங்கிற கிரந்தத்துக்கு தான் சோழ சிம்மபுரம் தொல்லையாச்சாரிய சுவாமி சண்டமாருதம் அப்படிங்கிற வியாக்கியானத்தை அனுகிரகித்தார். சண்டமாருதம்னா சூறாவளி காற்றுன்னு அர்த்தம். இந்த சூறாவளி காற்று அகப்பட்டுனுட்டா மற்ற மதங்கள்லாம் காணாபடும் அப்படிங்கிறதுதான் சண்டமாருதம்னு பேர். அடியனும் அந்த சோழ சிம்மபுரம் தொல்லையாச்சாரிய சுவாமியுடைய சிஷ்யர்களே சேர்ந்தவர் தான். ரொம்ப ஆச்சரியமான கிரந்தங்கள் சததூஷணி, ரொம்ப வசந்த கிரந்தம். அதுக்கு வியாக்கியானம் சண்டமாருதம்ங்கிறது ஆச்சரியமான கிரந்தம். சீவைஷ்ணவர் சித்தாந்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும்னால் அத போல புஸ்தகங்கள் ரொம்ப தெளிவா இருக்கும். என்ன ஒண்ணுனால் அதெல்லாத்தையும் ரொம்ப பிரச்சாரத்துல நாம வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கட்டம் கூட மிச்ச மதத்துல எல்லாம் ஓவோர் பிரச்சாரம் பண்றாளே, நீங்க பண்றதே இல்லைன்னா கொஞ்சம் ஆசையோட வருபவர்களுக்கு தான் எடுத்து சொல்றதே தவிர இங்க யாரு சரக்கு வச்சுருக்கே போய் வித்துட்டு வர்றது, இது உயர்ந்த சரக்கு தான். சின்ன கடையா இருந்ததுன்னா நிறைய கூட்டம் போகும், ஆளாளுக்கு சின்ன சின்னதா தங்கம் வைக்கிறான்னு அந்த கடையில கூட்டம் தாங்காது. குறைஞ்ச பட்ச விலையே வளையலுக்கு 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு கடைகள்லாம் இருக்கு. அந்த கடைகள்னா 6-10 பேர் தான் இருப்பான். அந்த 10 பேர் அவளுக்கு போரும், அவர்களுக்கு அது வேணும்னு வச்சிருக்காரு. சிறு வகுப்பா இருந்ததுன்னா நிறைய பிள்ளைகள் இருப்பா. PhDல வந்து கீழே வந்து 4வதுல 100 பேர் உட்காந்துருக்கானுங்க இல்லையேன்னா இருக்க மாட்டான். அங்க எத்தனை பேர் நிறைய இருப்பாங்களோ இருப்பாங்க, இங்க எத்தனை பேர் இருப்பாரு கூட அவர் தான் இருப்பாரு. அதனால இது பிரச்சாரம்னு பண்றதுக்கு போனா கூட ரொம்ப தூரம் புரியாது. இதுக்குன்னு மனசை ஒருமைப்படுத்தி வந்தா தான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே முடியும். இது இந்த கிரந்தங்கள்ல இருக்கிற கட்டம். அதுதான் தேசியம் யோசிச்சார், வேண்டாமா இதெல்லாம் வேணும்னு வரவாளுக்கு இருக்கட்டும், நாம எல்லாருக்குமாக சில கிரந்தங்களை சாதிக்க வேணும் அப்படின்னு தான் 28 ஸ்தோத்திர கிரந்தங்களை சாதித்தார். அதே போல ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்யமான மணி பாதுகைகள், அந்த பாதுகா பிரபாவத்தை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானே அது தாங்குகிறது இல்லையோ, ரெண்டே பாதுகைகள், அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை லோகம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பாதுகா சகஸ்திரம் ரெண்டுதான் பாதுகை, ஆனா அதுக்கு 1000 ஸ்லோகங்கள் பாடினார். அதுக்குதான் பாதுகா சகஸ்திரம்னு பேர். சகஸ்திரம்னா 1000, பாதுகேனா பெருமானுடைய திருவடி நிலைகள், அதனாலதான் பாதுகா சகஸ்திரம்னு பேர். இந்த பிரபந்தத்துக்கே ஏற்றம் என்னன்னால் பாதுகாங்கிறது தான் நம்மாழ்வார். தனித்து பாதுகைனா இந்த பாதுகைங்கிறது வடிவத்தில் இருக்கிறது ஒரு பாதுகை, ஆனா அந்த பாதுகையை நம்ம தலையால தாங்கிக்கிற முல்லு, அப்ப நம்மாழ்வார் சம்பந்தம் பெருகிறோம். பகவானுக்கு அது ஒரு ஆசை, ஆழ்வார் சம்பந்தத்தோட எல்லாரும் முக்தி பெறவாடும். அதுக்குதான் இந்த பாதுகைகளை ஏற்பாடு பண்ணி தானே அணிந்து கொண்டிருக்கிறான். பெருமாளுடைய திருவடியை விட்டு பாதுகை பிரியாது இல்லையோ அப்படின்னா, நம்மாழ்வார் பகவானுடைய திருவடியை விட்டு பிரியவே மாட்டார் அப்படின்னு அர்த்தம். இந்த முதல் பாட்டிலே ராமானுஷன் நீங்க பாத்துக்கலாம், பூ மண்ணு மாது பொருந்திய மாறுதன், புகழ் மறிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்திருந்தவன். பூ மண்ணு மாது, ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் உற்பத்திர விடாம போய் இருந்து கொண்டிருக்காரு. மாது பொருந்திய மார்பன், மகாலட்சுமி பிரியாமல் இருக்கிற திருமாட்டு படைத்தவர். மார்பன் புகழ் மலிந்த பா, அந்த பெருமானுடைய புகழ பாட வந்த திருவாய்மொழி. பா மண்ணு மாறன், அந்த திருவாய்மொழியை பாடியிருக்கிற நம்மாழ்வார். அதனாலே நம்மாழ்வார் தான் நம் புலத்துக்கே கூட்டத்தர். மாதா பிதா யுவதயத்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வையானார் ஆச்சனக்குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா என்று பரமாச்சாரியரான ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்தர ரத்னத்திலே சாதிக்கிறார். அதனாலே அந்த ஆழ்வார் தானே நமக்கு எல்லாம், ஆழ்வார் தான் பாதுகே, பாதுகை தான் ஆழ்வார். அந்த பிரபாவத்தை உலகத்தார் தெரிஞ்சுக்கிட்டோம். பகவானுடைய திருவடியை தானே நாம பற்ற முடியும். சரணாகதின்னு சொன்னாலே எந்த இடத்துல சரணாகதி பண்ணலாம், பெருமானுடைய தோல்ல பண்ணலாமா, இல்ல அவருடைய கன்னத்துல பண்ணலாமா, அவருடைய தலையில பண்ணலாமா, எந்த சரணாகதி பண்ணாலும் திருவடிகளிலே தான் பண்ண முடியும். எந்த ஸ்லோகத்தை வேணா எடுத்துக்கோ, லோக விக்கிராந்த சரணவு சரணந்தே அபிரஜம் விபோ. அதே போல அழுவார் சாதித்தார், உலகமளர்ந்த பொன் அடியே அடைந்திருந்தேன், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, நாகணவிஷ நம்பிரான் சரணே சரண், நாராயண சரணவு சரணம் பிரபத்தியே. எங்க எடுத்துட்டாலும் திருவடிகளுக்கு தான் சரணாகுதி. அந்த திருவடியை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது யாரு, பாதுகைதான். பகவான் ஒரு இடத்திலேயே இன்னொரு இடத்துக்கு போகணும்னால் பாதுகையை சாத்தி கொண்டு தான் எழுந்து விடுகிறார். அப்ப அந்த பாதுகை தான் நம்ம கிட்ட பகவானை கொண்டு காட்டுறது. எப்படி கருட வாகனத்துல பெருமாள் எழுறாரோ அதை போல பாதுகை எப்போதும் வாகனம். கருடங்கிறது எப்போதோ வாகனம், ஆனா பாதுகைங்கிறது எப்போதும் வாகனம். அதனாலதான் பாதுகா பிரபாவத்தை உலகார் அறிந்து கொள்வதற்காக 1000 ஸ்லோகங்கள் பண்ணினார். அதுல மொத்தம் 32 பத்ததிகள் உண்டு. பத்ததிங்கிறது ஒரு சர்க்கம், ஒரு அத்தியாயம்னு நாம சொல்லலையா. இப்போ இது கீதை மகாபாரதம் எடுத்துக்கோ, பருவங்கள் பிரிக்கிறார், 18 பருவம், அதுக்குள்ள அத்தியாயங்கள். ஆனா ராமாயணம் எடுத்துட்டா காண்டம் சர்க்கம் அப்படின்னு பிரிக்கிற முந்தைய, அத போல இது பத்ததி, ஒரு பத்ததி, இரண்டாம் பத்ததி, மூணாம் பத்ததி, மூணாம் பத்ததி அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதே போல இப்ப ராசித்திரை சாரம்னா அதிகாரம்னு பேர், அதுவும் 32 அதிகாரங்கள் பாட்டார். அந்த ஒரு அதிக முதல் அதிகாரம், இரண்டாவது அதிகாரம், மூணாவது அதிகாரம், அதுல பேர் இதுல பத்ததி பத்ததினு பேர். அதுல பிரதம பத்ததியிலே என்ன சொல்றார் அப்படிங்கிறது இருக்கிற அவகாசத்துக்குள்ள ஒரு 10 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறேன். ஆரம்பமா வச்சுங்கோ, மேற்கொண்டு நீங்க வாசிங்கோ. எனக்கு இருக்கிற பொழுதுக்குள்ளதான் நம்ம சொல்றதுக்கு முடியும். 1000 ஸ்லோகங்களுடைய திரண்ட பொருள் என்னன்னு சொல்லுவேன் அது சொல்றேன். அப்புறம் இருக்கிற முதல் 10 ஸ்லோகத்தினுடைய என்ன அர்த்தம்னு பார்ப்போம். இது நம்மாழ்வாரேங்கிறதுக்காக ரெண்டாவது பத்ததி வச்சார், அதுக்கு சமாச்சா பத்ததின்னு பேர். அதுல ஆழ்வார் தான் பாதுகை, நான் 1000 ஸ்லோகங்களால அவரை பத்தி தான் பாடினேன் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறார். இது ரங்கநாதனுடைய மணி பாதுகையை பத்தின ஸ்லோகம். பொதுவா பகவான் எப்பவுமே மணி பாதுகை சாத்திட்டு இருக்கார், ஆனா இந்த பிரபஞ்சம் பிறந்தது ரங்கநாதனுக்காக. அதனாலதான் ஸ்லோகந்தோறும் அவரை விழித்துத்தான் சுவாமி பாடுகிறார். விழி சொன்னா சம்போதனங்கிற வந்து, யார் பாட்டுக்கு தலைவனோ அந்த பாட்டுடைய தலைவனை கூப்பிட்டு தான் ஸ்லோகம் பாடுவார்கள். அப்படின்னா இது இவருக்காக ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சு விடலாம். இப்ப ஞாச தசகம் பாடினார் ஒன்று பொதுவா பிரபத்தியை பத்தி சொல்ல வந்திருந்தான். ஆனா யாரை குறித்து பாடினது? அல்ல, வரதராஜ பெருமானை குறித்து பாடினது. ஏன்னா வரத உனத்தாக என்னையும் என் உடமையையும் மா மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் கைங்கேட்டு உபகரணம் வரத குரு வரத நீதான் உனக்கு கைங்கிருமா ஏத்துக்கணும்னு சொன்னார் இல்லையோ, அப்ப காஞ்சி தேவ பெருமாளுக்காக பாடினதுன்னு அர்த்தம். அதே ஞாச திலக்கம் இருப்பார்கள், அது திருவரங்கநாதனுக்காக பாடினதுன்னு அர்த்தம். இப்படி ஒன்னொன்னு ஒன்னொன்னுக்காக பாடுவார்கள். அதன்படி பார்த்தா பாதுகா சாஸ்திரம்ங்கிறது திருவரங்கநாதனுக்காக பாடினது. அந்த இன்னொரு கருத்து உண்டு, கிட்டக்க போய் நம்பெருமாளை சேவிச்சுன்னா அவர் சிறிய பாதுகா சாத்திருக்கார். அவருடைய திருவடியிலே ஆங்காங்கு நிறைய ரத்தனங்கள் பொருத்தி இருக்கும். நம்பெருமானுடைய திருக்கைய சேவிச்சிருந்தாலும் இந்த இடம் முழுக்க ரத்தனம் சாத்திட்டு இருப்பார், இந்த இடத்தை முழுக்க சாத்திட்டு இருப்பார், கணையாய் மோதிரங்கள் நிறைய சாத்திட்டு இருப்பார். அதே போல திருவடியை சேவிச்சிருந்தாலும் சதங்கே கண்டே அதுக்கு கீழே திருவடி விரல்கள் முழுக்க ஒரு ஒரு ரத்தனம் இருக்கு, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கூழ் போன்ற ஒண்ணு சேவையாது. அதனால திருவரங்கநாதனுக்காக தான் பாதுகா பிரபாவம் பாடினார். இன்னொன்னு பாதுகேனாலே போட்டுட்டு காத்து நடக்கணும் இல்லையா, அவர் தான் நடக்கிறார். நம்பெருமாள் தான் அந்த மாதிரி எப்பவுமே தன் புறப்பாட்டினுடைய அழகை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறபடியால் நம்பெருமாள்னாலே புறப்பாடு அழகு, புறப்படணும்னாலே பாதுகை சாதிக்கணும், அதனால அவருக்கு தான் பாதுகை ஏற்புடையதாக இருக்கும் என்கிற அபிப்பிராயத்துல பாடினார். ஆனா பாதுகா பிரபாவம்ங்கிறது எப்ப பிரசித்தி அடைந்ததுன்னு சொன்னால் சாஸ்திர காலத்திலேருந்து அது ரொம்ப மறைஞ்சு இருந்தது, வால்மீகி பகவான் அவதரித்து தான் அது பிரசித்தியை அடைந்தது. ஏன்னா ராம பாதுகையை பத்தி தான் பண்ணி பண்ணி ஸ்ரீராமாயணத்துல பாடிட்டாரு இல்லையா, அதனால வால்மீகி பகவானுக்கு நிறைய நமஸ்காரங்கள் பண்றார். இந்த முதல் பத்ததி பிரஸ்தாவ பத்ததி பேர், முதல்ல பிரஸ்தாவம்னா விஷயத்தை பத்தி முன்னுரை, முன்னுரையை வைத்து தான் தொடங்குகிறார். அதனால அதுக்கு பிரஸ்தாவ பத்ததின்னு பேர். இந்த விஷயத்தை பத்தி பிரஸ்தாவம் பண்ணிடலான்னு கேட்டுலையா, அப்படின்னா அதை பத்தி பேசினிடான்னு அர்த்தம். அப்ப மணி பாதுகையை பத்தி பேசறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதுல பிரஸ்தாவ பத்ததி முதல் பத்ததி நிறைய வால்மீகியை பத்தி கொண்டாடிட்டு முக்கியமான ஸ்லோகத்தால பரதனை கொண்டாடுறார். ஏன்னா பாதுகா பிரபாவம் ஊருக்கு தெரியணும்னு வச்சுக்கோ, ஒரு பரதன் பிறக்காம போயிருந்தா தெரிஞ்சிருக்க போயிருக்கா தெரியாது. பாதுகையை நடக்கிறதா அவர் ராஜ்யத்தையே ஒப்படைச்சிட்டார். பூஜிகா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் மம தத் ததாமி புனஸ்துப்தம். இது கடைசியிலே ராமன் வந்து புப்பக விமானத்தோட நந்தி கிராமத்துல வந்து இறங்கிட்டார். அங்கதான் பரதன் கொண்டு வந்து ராஜ்யத்தை திரும்ப சமர்ப்பிக்கிறான். தன்னுடைய ஆடைகள் எல்லாம் மாந்தோல் மரவுரி எல்லாத்தையும் களஞ்சிவிட்டு சடமுடிய கழட்டி விட்டு புத்தாடை புனைந்து திருவாபரணங்கள் எல்லாத்தையும் சாத்தி கொண்டு நந்தி கிராமத்திலேருந்து ராமன் புறப்பட்டு அயோத்திக்கு செல்லுகிறார். இது நடந்தது அங்கே. அப்ப பரதன் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார் பாருங்க, சொல்லி சமர்ப்பிக்கிறார், நீ எனக்காக இந்த ராஜ்யத்தை விட்டு போனே, நான் அதை பாதுகாத்து பாதுகையை கொண்டு ஆண்டு இதோ உன்னிடத்துல திருப்பி கொண்டு சமர்ப்பிச்சுட்டேன். அப்ப பரதன் சொல்றார், தத்தமாசன் பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் மம தத் ததாமி புனஸ்துப்தம் புனா துப்தம் உனக்கு திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். நம்ம கோவிந்தராஜர் ஆகட்டும் பூர்வர்களாக எழுதி வச்சிருக்கார், ஒரு மடங்காக ராமன் கொடுத்துட்டு போன ராஜ்யத்தை ஒன்பது மடங்காக்கி கொடுத்தானா பரதன். அது எப்படி சொல்ல முடியும், லட்ச ரூபா கொடுத்து போனா ஒன்பது லட்ச ரூபா திருப்பி தராரு ஒருத்தர், எப்படி பண்ணார்னா அவன் அதுக்கு ஒரு ஆன வழி கண்டுபிடிச்சிட்டான். பாதுகை அரியாசனத்துல உட்காந்து வச்சுட்டு அந்த ஊர்ல என்ன வசூல் பண்ணனாலும் பரதன் போய் வசூல் பண்ணு வந்துருவோம், யார் என்ன செலவுனாலும் பாதுகுதான் ராஜா அது கேட்டு போட்டாங்க எனக்கு, அது ஒண்ணு போடாது, அது உங்க வாயை திறக்காது இல்லையோ, அதனால பேசாம விட்டுருவோம், எல்லாம் வாங்குறது எல்லாத்தையும் வாங்கிட்டு செலவே இல்லாத இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓஹோதான் ஒரு மடங்கு ஒன்பது மடங்கு ஆயிடப்படுது. திருவேங்கட முடையாடத்துல ஒரு வழக்கம் உண்டு, வரவு வசூல் உண்டியெல்லாம் வாங்கிட்டே இருப்பான், அதுக்கு நம்ம இருக்க வேண்டிய செலவுகள் அவாதான செலவிக்கணும் இல்லையோ, அதுக்கு உபயோகம் சொல்லுவோம், ஏதாவது செலவழிக்கணும்னு உபயோகம் வரும், வரவு நேரம் விடப்படும், இப்படி போயிட்டு இருந்தா தான் கோபுரம் வளர்க்க முடியும், அப்பதான் சொத்து வளரும். அதனால பரதன் அன்னைக்கு பரதன் மண்டபத்தை இன்னைக்கு பண்ணிட்டுருக்காங்க. பரதன் பாதுகையை ஆடுறதுக்கு வச்சுட்டோ செலவுன்னா அதை தேட முடியும், பாதுகை பேசாது. அதனால பரதனோட கூடவே பாதுகையில் இருந்துதான் நாட்டை ஆண்டதுன்னு சொல்ல வேண்டும். அந்த பாதுகை தான் ஆண்ட காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் சுபிக்ஷமாக இருந்தார்கள், ரங்கநாதன் தன் பாதுகையை எப்படி சாத்தி கொண்டு புறப்பாடு கண்டு வருகிறார், அவர் ஒரு நாள் முழுக்க என்னென்ன உற்சவம் கண்டுறார், எல்லாம் சஞ்சார பத்தியில தெரிவித்தார். சஞ்சாரம் தான் பெருமாள் சஞ்சாரம் போறார், இங்க போறார், தார்த்தாரை எடுக்கிறார், இந்த மண்டபம் போறார், அந்த மண்டபம் போறார், திருமஞ்சன் கண்டுறார், கோட்டி நடக்கிறது, சேவாரம் நடக்கிறது, ராஜ பிரசாதம் செய்யறார், திரும்ப எடுத்து விடுறார், இது ஒரு நாள் முழுக்க என்னென்ன பண்ணுவரோ அதெல்லாம் சஞ்சார பத்தியிலே. அதனால அந்த பாதுகா பிரபாவத்தை எப்படி அனுபவிக்க வேண்டியமோ தெரிவிக்கிறார். பரதன் பிறந்துதான் பாதுகையனுடைய வைபவத்தை முதலிலே சொன்னான். இதுல ஒரு தொடர்பு உண்டு, பரதன் பாதுகா வைபவத்தை சொன்னது ராமனுடைய பாதுகை, ஆனா இந்த கிரந்தத்தில் இருக்கிறது இப்ப நம்பெருமானுடைய பாதுகை, திருவரங்கநாதனுடைய பாதுகாப்பு பாவம் இங்க இருக்கு. அங்க பேசினது ராமன். அப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ராமன் வேறல்லர், நம்பெருமாள் வேறல்லர். ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். பெருமாள்னு ராமனுக்கு பேர், நம்பெருமாள்னு திருவரங்கநாதனுக்கு பேர். அந்த ராமன் பாதுகையை சாத்தி கொண்டு போனான். ஆனா அவர் பாதுகைக்கு நிறைய ஆபத்து வந்துச்சு. திருவரங்கநாதன் பாதுகைக்கு ஒரு ஆபத்து இல்லை, எப்பவும் அவரோட நெருக்கமாகத்தான் இருக்கும். ராம பாதுகை போட்டு போறதுக்குள்ள பரதன் வரார் கொண்டா அப்படின்னு அவர் வாங்கிட்டு போட்டார். விபீஷணன் வந்து பரதனுக்கு எந்த பாதுகை கொடுத்தியோ அந்த திருவடியோட என் தலையில வை, ராஜகேட்டெல்லாம் நான் வரல அப்படின்னு அவன் பிரார்த்திக்கிறான். இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தின்னு கம்பநாதர் பாட்டுல சொல்றார். விபீஷணன் வந்து சரணம்னு சொன்ன பிற்பாடு அப்ப கம்பனா விபீஷண சரணாதி பண்ண உடனே இந்த அவனுக்கு ராஜ்யம் அபிஜிச்ச லங்காயாம் ராட்சதேந்திரம் கிருதகிருத்தன் சதாராமா விஜரா பிரமுமோத என்று வால்மீகி ஸ்லோகத்துல சொல்றார். செய்ய வேண்டிய வேலைதான் செஞ்சுட்டோம் அப்படின்னு ரொம்ப திருப்தியாகி ராமன் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான். விபீஷணன் கூப்பின கைய வாங்கறேன், பண்ண வரைக்கும் திருப்தி தான், அடியேதை கேட்டு வரல. பின் என்ன பண்ணும், பரதன் வந்துருச்சு உங்க பாதுகை தூக்கி தரையில வச்சு அனுகிரகிச்சிருந்தோ அதை கேட்டுன்னு தான் நான் வந்தேன். இப்ப எத்தனை பாதுகை பண்ணி பெருமாள் அவருக்கும் வழிநடுக ஒத்தரா இப்படியே வந்து பிரார்த்திக்கிறாள். அதனால ராம பாதுகைக்கு அப்பப்ப ஆபத்து வரும், ஆனா ரங்கநாத பாதுகைக்கு ஆபத்தே இல்லை. எப்போதும் தன் திருவடிகளிலேதான் சாட்சி கொண்டிருக்கிறார். பகவானுடைய திரு கைகளை விட்டு பிரியாது பஞ்ச ஆயுதங்கள், அவன் திருவடிகளை விட்டு பிரியாது பாதுகை. அப்படித்தான் நாமும் இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டும். நம்மாழ்வாரும் பாதுகையாக பிரியாமல் இருந்தார், நாமும் பகவானுடைய திருவடியை விட்டு பிரியாது இருக்கணும். ஆனா இந்த பிரபந்தத்துல தேசிகன் என்ன பண்ணிருக்காருன்னா, எப்படி பகவானுடைய திருவடியை விட்டு பாதுகை பிரியலையோ அதுதானே நம்மாழ்வார். நாம அந்த நம்மாழ்வார் திருவடியை விட்டு பிரியாமல் இருந்துருவோம். ஏன்னா பெருமானுடைய திருவடி ஆழ்வாருக்கு, ஆழ்வார் திருவடி நமக்கு. நம்ம நேர பெருமாள்கிட்ட போறதுக்கு யோகியம் இல்லையே, அந்த வைபவம் நமக்கு இல்லை. ஒரு ஆச்சாரியன் மூலமாகத்தான் போயாகணும். நமக்கு சகலமுமே நம்மாழ்வார பூர்வர்கள் எழுதி வைத்தார்கள். அதனால ஆழ்வாரையே அதுவாக பற்றி கொள்வோம் என்று சாதிக்கிறார். ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் சில வரைக்கும் பார்ப்போம். சந்த ஸ்ரீரங்க பிருத்திவீச சரண திராண சேகராக ஜெயந்தி புவன திராண பதபங்கஜ ரேணவா. லோகத்திலே பல பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களாலதான் லோகம் வாழது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் நம்ம லோகத்தையே ஓட்டிட்டு இருக்கிறதா, யார் முகமே தெரியாதோ அவ தான் ஓட்டிட்டு இருக்கா. லோகத்துக்கு அவ பேர் கூட தெரிஞ்சிருக்காது கூட இருக்கலாம். எந்த காட்டுல இருக்காளோ எங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ எவரும் மேட்டாவிடுதோ நமக்கு தெரியாது. அவர்களை போன்ற சிலராலதான் உலகம் ஓட்டிட்டு இருக்கேதோட நம்மாலே அவாய்தான் நல்லது பண்ணிட்டு கெட்டது பண்றதுக்குதான் நாம இருக்கும். அது எதை வாண்டாம்ங்கிறதுக்கோ நாம இருக்கும். அந்த பெரியோர்களை கொண்டாடுறார் சந்தா சாத்திகர்கள் பெரியோர்கள். ஸ்ரீரங்க பிருத்திவீச சரண திராண சேகரா. ஸ்ரீரங்க பிருத்திவீச, ஸ்ரீரங்கம்னா பிருத்திவி பூமண்டலம், ஸ்ரீரங்கம்ங்கிற திவ்வதேசம், பிருத்திவீச அந்த திவ்வதேசத்தினுடைய ஈசனாக இருக்கக்கூடிய திருவரங்கநாதனுடைய சரண திராண சேகரா. அந்த திருவரங்கநாதனுடைய சரணம் திருவடிகள், திராண அதை காப்பதிலே சேகராக முதன்ம பெற்று விளங்குகிற பாதுகைகள் அர்த்தம். ஸ்ரீரங்கேச ஸ்ரீரங்க பிருத்திவீச சரண திராண சேகராக. ஸ்ரீரங்கமாகிற திவ்வதேசத்துக்கு ஈஸ்வரான நம்பெருமாள் அவருடைய திருவடிகளை பாதுகாக்கிறதுலயே பாதுகைக்கு ஆசை. அதுல முதல்ல நிற்கும் யாரெல்லாம் ரங்கநாதனுடைய திருவடிகளை பாதுகாக்கிறவா என்ன ஆரம்பிக்கிறேன்னு வச்சிருந்தோம் பாதுகை அப்படின்னு முதல்ல எண்ணணுமா, அதனாலதான் சேகராகாங்கிறார். அதுல முதல்ல பெற்றிருக்கிறார் ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜ ரேணவா. அந்த பாதுகைகளுடைய தூசி அதான் ரேணுன்னு அர்த்தம். ஸ்ரீபாத ரேணுன்னு சொல்லையா, அதனுடைய துகள்களைத்தான் ரேணுன்னு சொல்லுவார். பகவான் எங்க நடக்கிறாரோ பாதுகையினுடைய துகள்களை எடுத்து தங்கள் தலையால தரித்துக் கொண்டிருக்கிற சந்தா பெரியோர்கள், அவர்கள் அனுபவத்தாலே தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களை முதன் முதலில் வணங்குவோம். புவன திராண பதபங்கஜ ரேணவா, பதபங்கஜ தாமரை பூ போல இருக்கிற திருவடிகளுடைய ரேணவா, தூளிகளை எப்போதும் தங்கள் தலையிலே தரித்துக் கொண்டிருக்கிற பெரியோர்கள், அவர்கள்தான் எல்லா உலகத்தையும் ரட்சிக்கிறார்கள். பகவானுடைய பாதுகையினுடைய ரேணு லோகத்தை காக்கும், அதன் தலையால தாங்கின்றிருக்கிற பெரியோர்கள் அவர்களும் லோகத்தை காப்பார்கள். அப்படி கூட பெருமானுடைய திருவடியில் இருக்கிற ரேணு எடுத்து தலையில தாங்கிப்பாளாம். குலசேகரர் ஒரு பாசரத்துல தெரிவிக்கிறார், அதன் ஞாபகத்துல வைத்துக் கொண்டுதான் இந்த ஸ்லோகத்தையே தேசிகன் பழகா பாடித்தார். ஏறடத்ததும் ஏனமாய் நிலம் கேண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணடந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்க திருமுத்தம் சேறு செய் தொண்டர் சேவடி செழும் சேறு என் சென்னைக்கு அணிவனே என்ன குலசேகரருடைய பெருமாள் திருமொழி பாசம். எந்த பக்தர்கள்லாம் பகவானுடைய சரித்திரத்தை சொல்லி சொல்லி அதனால கண்டேந்து கரகரகரான ஜலம் கொட்டி ஸ்ரீரங்கத்து வீதியில் இருக்கிற மண்ணெல்லாம் சேராயிட்டாலும் அந்த கோலம் வேற போட்டுருக்கா மண்ணா இருக்கா மண்ணு கோலம் இவா கண்டேந்து பெற்ற மழை இதெல்லாம் சேர்ந்து அந்த சேரா போச்சு. குலசேகரன் தெரிவிக்கிறார், என் தலைக்கு சாத்திக்கிறதுக்கு தினக்கம் ரொம்ப நாளா இல்லேன்னு தேடிட்டேன். இப்ப இதை எடுத்து என் நெற்றிக்கு திலக்கமா சாத்தினோட போய் இதை எடுத்து என் தலைக்கு சீபாத ரேணுவா சமர்ப்பித்துக் கொள்வேன் என்ன குலசேகரன் தெரிவிக்கிறார். அந்த பாட்டுல இருக்கிற அர்த்தம் அப்படியே அந்த ஸ்லோகத்தில் இருக்கு பத்திலாம், எப்படிய பகவானுடைய பாதுகைகளுடைய அந்த ரேணுவை எடுத்து தலையால தாங்கிக்கிறவர்கள் தான் இந்த லோகத்தையே ரட்சித்துக் கொடுக்கிறார்கள், அவர்களை வணங்குவோம் முதல் ஸ்லோகம். அடுத்து பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பத்ரிபாஜா யதுபத்யம் அசேஷத பிருத்திவ்யாம் ரசிதோ ராகவ பாதுகா பிரபாவஹா. முதன் முதலில் பரதனுக்கு வணக்கம். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை தஸ்மை பரதாய நமஹா அஸ்து. அந்த பரதனை குறித்து என்னுடைய நமஸ்காரங்கள் இருக்கட்டும். அவர் என்ன பெருமை, பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் ராம பக்தி அடையாளம் சொல்லு அப்படின்னா பரதன் அப்படின்னு என்னென்ன முடியும். அப்ப பரதன் தான் ராமபக்தியில முதல்ல பெற்றிருந்தவர். இப்போ ராமபக்தன் பரதன் சொல்றோம், பரதனை ராமபக்தி படைத்தவர் பரதா ஜேஷ்ட ராமபக்தா, பரதன் தான் ஜேஷ்ட ராமபக்தன் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம். என்ன காரணத்தால தெரியுமோ, தம்பியானபடியாலே அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம ஒரு அனுமானம் சொல்றதுன்னு சமஸ்கிருதத்தில் ஒன்று உண்டு, இது இந்த மாதிரி இருக்கிறபடியாலே இப்படின்னு சொல்லலாம். பர்வதோ வந்திமான் தூமார், இந்த பர்வத மலைக்கு மேலே கண்டிப்பா புகை தெரியறது, அதனால உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கணும். இது அனுமானம், மலைக்கு மேல புகை மட்டும்தான் என் கண்டப்படும், உள்ளுக்குள்ள இருக்கிற நெருப்பு என் கண்டப்படல. பர்வதத்துல புகை தெரியறது, அதனால உள்ளுக்குள்ள கண்டிப்பா நெருப்பு இருக்கணும். இது அனுமானிக்கிறேன். ஏன்னா நெருப்பையும் புகையும் நான் சேர்த்து தடிமன் உள்ள பாத்துருக்கேன், அது பாத்துருக்கிறதுனால இந்த புகையை பார்க்கணும், ஓ நெருப்பு இதுல உள்ள தானம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அதை போல இது ஒரு அனுமானம். இங்க இப்போ பரதன் ராமபக்தியிலே முதன்மை பெற்றவன், ஏன் ராமனுக்கு தம்பியானபடியால் அப்படின்னு நம்ம அனுமானம் இல்ல பக்ஷந்தாத்தியம் நேர்ந்து சொல்லலாம்னு பார்த்தார். இப்படி மட்டுமல்ல, ராமனுக்கு தம்பியானபடியால் தான் அப்ப லக்ஷ்மணனும் தம்பி சத்ருகனும் தம்பி, அந்த வியாப்தி ஒத்து வராது. அதனாலே பரதன் தான் ஜேஷ்ட ராமபக்தன். ஏன் தெரியுமோ, பரதத்வார் அவன் பரதனானபடியாலே தம்பியானபடியாலேன்னு இல்ல, பரதன் பேர் வச்சுட்டதனேலேந்தே ராமபக்தியில் அவர் நமோசன். அதனால பிரதமோதாரணாய பக்தி பாஜாம் பரதாய பரம் நமஸ்து தஸ்மை. ராமனுடைய உள்ளத்தை விட்டு ரொம்ப நெருக்கமாக நீங்காமல் இருந்தவன் பரதாழ்வான் தான். லக்ஷ்மணன் கூடவே இருப்பார், ஆனா ராமன் லக்ஷ்மணன் பண்ண மாட்டான், பரதன் தான் உண்டாடுவார். அதனாலதான் ஜெய்சிங்கன் தெரிவித்தார், ஏன் தெரியுமோ, ஏன்னா தம் பாதுகா பிரபாவத்தை ஊருக்கு எடுத்து சொன்னவன் பரதன் தான், தம் பிரபாவத்தை சொன்னவன் லக்ஷ்மணன், பாதுகா பிரபாவத்தை சொன்னவன் பரதன். அப்ப யார் ராமனுடைய திருவுள்ளத்துக்கு ரொம்ப நெருக்கமானவாடப்பா, லக்ஷ்மணோட பரதன் தான். பக்கத்திலே லக்ஷ்மணன் இருக்கார், ஆனா சொல்றது எப்ப வாய் பேச்சு வந்தாலும் ராமன் சட்டுன்னு பரதனைத்தான் சொல்லுவார். சுக்ரீவனோட ராமன் பேசிட்டு இருக்கார், சுக்ரீவனுக்கு தோணிக்கு விபீஷணன் வந்து சரணம் அப்படின்னு சொன்னா முடியும். சுக்ரீவன் நினைச்சுனா அண்ணனுக்கு தம்பினாலே இப்படித்தான் போட்டுருக்கு, அண்ணனை கொண்டு தம்பி ராஜ்யத்தை வேணும்னு கேட்கறது ரெண்டாவது ஆளுக்கும், ஏன்னா முதல் இவனே வாரிய கொண்டு ராஜ்யம் பண்ணுறான் இல்லையோ. இப்ப விபீஷணன் வந்தவன் ஒரு ராவணனை சொல்லி இவனும் வந்திருக்கான், அவன் எனக்கு தம்பினாலே ஊர்ல இப்படித்தான் இருக்கும் பொழுது அப்படின்னு நினைச்சுக்கிறான் சுக்ரீவன். எதிராளி எதை நினைச்சுட்டாலும் ராமனுக்கு சட்டு புரிஞ்சிருவான், பேசவே வேண்டாம் வந்துருவான். பிரேட்சித ஜாத்து போதலா அங்கித ஜானங்கிற பர்தம், நம்ம நினைச்சத ராமன் புரிஞ்சு விடுவான். இந்த மாதிரி சுக்ரீவன் நினைக்கிறான்னு ஒன்னே சுக்ரீவன் அப்படி சொல்லிட்டே நகர்வே பிராதரத்தாக பவந்தி பரதோபமாக மத்விதாவா புது புத்திரா சுகுதோவோ பவத்விதாக. அப்படி நினைக்காத சுக்ரீவா, நான் சர்வே பிராதரத்தாக பவந்தி பரதோபமா, பரதனுக்கு ஒப்பான தம்பி லோகத்தில் இல்லை. சுக்ரீவனுக்கு எடுத்து சொல்றான், நீ பாட்டுக்கு அண்ணனுக்கு தம்பி எல்லாம் இப்படி தான் நினைச்சுட்டு போயிடாதே, அண்ணனுக்கு தம்பினா பரதன் தான் அண்ணனுக்கு தம்பி. சரி, இவர் தம்பியை பத்தி தான் பேசுவது கொடுக்குன்னு சுக்ரீவன் நினைச்சிட்டான். அடுத்து தனபதி சொல்றான், நான் தான் அப்பாவுக்கு பிள்ளைன்னா நான் தான், நசர்வே பிராதரத்தாக பவந்தி பரதோபமா மத்திதாவாவுக்கு புத்திரா, பிதாவுக்கு புத்திரன்னா சுக்ரீவா நான் தான். சுக்ரீவன் மறுபடியும் நினைச்சுதான், இன்னும் தம்பியை பத்தி சொல்லிக்கிறார், இவரை பத்தி சொல்லிக்கிறார், இன்னொருத்தரை கொண்டாடுறதையும் இவர் தெரிய கொடுத்து இவர் குடும்பத்தை பத்தியே சொல்லிக்கிறார் என்ன. மூணாவது சுகுதோவோ பவத்திதா, நண்பன்னா சுக்ரீவா நீ தான் தான் அப்படின்ட்டா சுக்ரீவன் போ. நம்ம நினைக்க நினைக்க இவர் பதில் சொல்லிட்டு இருக்கார் ராமன், இனிமே நினைக்கிறதே நிறுத்தணும், பேசறது இல்லை. இவர் முன்னாடி நினைச்சாலே ஆபத்து போட்டு இருக்கிறோம். இப்ப பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மண நிலைமை எப்படி இருக்கும், சமயனுக்கு தம்பினா லக்ஷ்மணன் அப்போரே சொல்லக்கூடாது, பக்கத்துல தானே நின்றுட்டு இருக்காரு. உண்ணாது உறங்காது தூங்கலே சாப்பாடு இல்லை 14 வருஷம் கூட இருந்து கைகறி பண்ணிருக்காரு. அப்படியே விட்டுட்டு சமயனுக்கு தம்பினா பரதன்னு ராமன் சொல்லணும்னால் அப்ப அவன் உள்ளத்துல எப்போது நீங்காம இருப்பது பரதன் தான். அவன் பரதா பிராதத்துவாது, அவன் தம்பியானபடியால் அல்ல பரதனானபடியாலேன்னு சொல்லுவார்கள். இனி இந்த இடத்துல இல்ல, லக்ஷ்மண இடத்துலயே ஒரு இடத்துல சொல்லிட்டான், சுக்ரீவனும் வாரியும் சண்டை போட்டுருக்கான். அப்ப லக்ஷ்மணன் நினைக்கிறான், அண்ணன் தம்பி இப்படி போட்டுக்கிறாள், நான் தானே அண்ணன் தம்பி, இவன் போய் சண்டை போட்டுக்கிறானேன்னு நினைத்தான். அப்ப சொல்றான் ராமன் அவனை பார்த்து, ஒரு ஏழு மேலும் நீ கலத்து லக்ஷ்மணா, உனக்கு நல்ல ஞானம் உண்டு, ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுதோ, 8000 வயிற்றிலும் பின்திறந்தார்கள் எல்லாரும் ஒத்தால் பரதன் பெரிதுத்தவனாவதுண்டே. எந்த தாயாருடைய வயத்துல பிறந்த 2வது பிள்ளையும் ஒரே மாதிரி இருந்துட்டுனா அப்புறம் பரதனுடைய வைபவத்தை ஊர் எப்படி தெரிஞ்சுக்கோங்கிறான் ராமன். அதனாலே ஆங்காங்கு தம்பி அடிச்சுட்டாத்தான் எனக்கு பரத பிரபாவம் ஊருக்கு தெரியும் அப்படிங்கிறத ராமன் லக்ஷ்மண இடத்திலே சொல்லிட்டான். ஏன் எல்லா தாய் வயத்திலும் சென்றிருந்தார்கள் என்றாலும் கொத்தால் இலக்குவன் பெரிதுத்தவனாவதுன்றேன்னு சொல்லக்கூடாதான், சொல்ல பரதன் பெரிதுத்தவனாவதுன்றேனா. அப்ப எப்போதும் ராமனுடைய திருவுள்ளத்தில் பரதனை பற்றின எண்ணங்கள் தான் உள்ளன. அதனாலதான் முதல்ல அதை எடுத்தா இருக்கும், பிரதமோதாரணாய பக்தி பாஜாம், பரத பிரபாவம் தான் ஊருக்கு முதல்ல தெரியணும். என் நமஸ்காரங்களும் அவனுக்கு உரித்தாகுத, எது கொஞ்சம் அசேஷ தத்ருதித்யாம் ரசிதோ ராகவ பாதுகா பிரபாவ, ராகவனுடைய பாதுகையனுடைய வைபவம் உலகத்திலே தெரிய வந்தது பரதனாலே யோல்யம். என்ன ததசரதி கிருத்வாது பாதுகே பரத ததா, ராமாயணத்திலே அழகான ஸ்லோகம், பாதுகை எடுத்து தன் தலையால கரித்துக் கொண்டு பரதன் ஊருக்கு போய் நந்தி கிராமத்துக்கே அகரோது ராஜ்யம் ராம ஆகமன ஆகாங்கயான்னு. நீங்க நீங்க நந்தி கிராமத்துக்கு போனா பெரிய சிம்மாசனம் போட்டிருக்கா, அதுல பாதுகை வச்சிருப்பா, அதுக்கு தலையில கீழிட்ட சூட்டிருப்பா, பாதுகாப்பட்டா விஷயம் நடந்தது அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கலாம். இது 2வது ஸ்லோகம். இனி அந்த பரத பிரதமோதாரணாய பக்திபாஜாம் பரதாய பரம் சொன்னார்கள், பரத 3 எழுத்து ரொம்ப ஆந்திரமான அபிப்பிராயத்தை நம் முன்னோர்கள் சாதித்தது. பாதுகையினுடைய பிரபாவத்தை பரதன் உலகத்துக்கு எடுத்துரைத்தான். அப்படின்னா நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை நாதமுனிகள் உலகத்துக்கு எடுத்துரைத்தா போலே. பாதுகைக்கு ஒரு பரதமுல்யோ, நம்மாழ்வார் தானே பாதுகை, அப்ப நம்மாழ்வாருக்கு ஒரு நாதமுனிகள், ஏன்னா ஆழ்வார் வைபவத்தை முழுக்க நாதமுனிகள் தானே உலகத்துல பரப்பினார். நம்ம பரதான பேர் இருக்கேன்னா பரத பாவம் ராகம் தாளம், இதுதான் பரத. அந்த பாவ ராக தாளம் இருந்தது நாதமுனிகளுக்கு, ஏன்னா சங்கீதத்துல பெரிய உற்பத்தி நாதமணி எடுத்து அவருடைய தேவதானத்தை கேட்டு மயங்காதவர்களே இல்லை. மேலும் அவர் தாள நிசைத்து பாடக்கூடிய வம்சத்தில் இருந்தவர். இன்னைக்கும் பெருமாள் சன்னதி அரையர் சுவாமி என்ன இருக்கவர்களோ அவெல்லாம் நாதமணிகள் பண்ணின கைங்கரத்தை பண்ணிட்டு இருந்தவா தான். அவருக்கு 2 மருமகன்கள் இருந்தார், அவர்களை வச்சுட்டுதான் திருவாய்மொழிக்கு முழுக்க இசை கூட்டினார். அந்த இசைதான் பாவம் ராகம் தாளம் இதெல்லாம் சேர்ந்தது. அதனால பரதான ஸ்லோகத்துல தேசியம் பாடிக்கிறது நாதமணிகளை தன் திருவுள்ளத்திலே கொண்டு. அப்ப ஆழ்வார் பாசனங்களை எல்லாம் நாதமணிகள் பிரகாசப்படுத்தினார். அடுத்து சொல்றார், வர்ணஸ்தோமைவி வகுல சுமனோ வாதனா உத்வகந்தீன் ஆம் நாயானாம் பிரகதி மபராம் சந்திதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்திய பிரணிகிதியம் பாதுகே ரங்கபர்த்து ஸ்வநாமானம் முனிமிகபஜே சாமகம் ஸ்தோத்து காமகம். உன்னை தோத்திரம் பண்ண வேணும் அப்படிங்கிற ஆசையோட தொடங்குறேன். ஏ ரங்கநாதமணி பாதுகே, உனக்கு இருக்கிற பிரபாவம் சொல்றேன். வர்ணத்தோமை, நான் இப்ப எதனால பாடப்படுறது தெரியுமோ, வர்ணத்தோமை ஸ்தோமம்னா கூட்டம், தபதம் ஸ்தோமம், வர்ணஸ்தோமம்னா எழுத்துக்களுடைய கூட்டம், எழுத்துக்களுடைய பல கூட்டங்களால உன்னை பாடப்படுறேன். நம்ம பெருமானுடைய பாதுகையை சேவித்தால் வெவ்வேறு வர்ணத்துல மணிகள் பொருத்தி இருக்கும், சாப்பு தள்ளு பச்சை தள்ளு நீலத்தள்ளு, அது பார்த்தோடனே பேசிங்க தோன்றது. இப்படிதான் வெவ்வேறு வர்ணத்துல நானும் சொற்களை கூட்ட போறேன். இந்த இடத்துல இருக்கிறது பல வர்ணத்துல கற்கள், நான் இப்ப பாட போறது பல எழுத்துக்களுடைய சேர்க்கை. அப்ப பல எழுத்துக்களுடைய சேர்க்கையை கொண்டு உன்னை பாடப்போகிறேன். வகுல சுமனோ வாசனா உத்வகந்தீன், உன்னை கிட்டக்க வந்து மோந்து பார்த்தாலே உங்கள்கிட்ட ஒரு நல்ல வாசனை இருக்கு, வகுல மாலையினுடைய வாசனை. ஏன்னா நம்மாழ்வாருக்கு வகுலாமரணர்னு பேர், பகவான் தொடர்ச்சி மாலையை தரித்தவர், நம்மாழ்வார் வகுல மாலையை தரித்தவர். வகுலாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிந்து சிறுதே உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாகையான்னு சொல்லுவார்கள். இப்ப நம்மாழ்வார் தான் பாதுகே, அப்ப பாதுகையை மூந்து பார்த்தா என்ன வாசனை வரணும், வகுல மாசனைய மாலையுடைய வாசனை வரும் மொழி. அதனால வர்ணத்தோமை வகுல சுமனோ வாசனாம் உத்வகந்தேன் ஆம் நாயானாம் பிரகிருதி மபராம் சங்கிதாம் திருஷ்டவந்தம். நீ என்ன தெரியுமோ பண்ணினாய், நம்மாழ்வாராக அவதரித்திருந்த போது வேதங்கள் அத்தனையும் மறுபடியும் ஒரு தடவை தமிழ் பிரபந்தமாக பாடினாய், ஆம்னாயானாம் பிரகிருதிம் அபராம் சங்கீதாம் திருஷ்டவந்தம். ஆம்னாயங்கள் வேதங்கள், அபராம் வேறொரு வேதமாக கொண்டாடப்படுகிற திருஷ்டவந்தம் திருவாய்மொழியை தேவரீர் கடாட்சித்தீர். அப்ப வேதம் தமிழ் செய்த மாறன்னு கொண்டாடப்படுது. எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இன்றமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடபோகம். நம்மால் அடைய முடியாத வேதாந்தத்தின் அர்த்தத்தை எல்லாம் ரொம்ப சுலபமா தமிழ்படுத்தி கொடுத்தார் ஆழ்வார். பாதே நித்ய பிரணிகிதவியம் பாதுகே ரங்கபர்த்து நாமானம் முனிமிகவதே. ஏ பாதுகே, திருவரங்கநாதனுடைய பாதுகையே, உன்னுடைய நாமத்தையே தரித்திருக்கிறவரான சடகோப முனி, சடகோப ரிஷி, அந்த ரிஷியை உன்னை நினைவிலே வைத்துக் கொண்டே தொடுகிறேன். நித்ய பிரணிகிதவியம், பெருமானுடைய திருவடி தாமரர்களில் நம்மாழ்வார் புத்தி மாறாமல் இருந்தவர். முகில் மன்னன் அடியை அடைந்து அருள் சூடி உயிந்தவன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். முகில் மன்னனுடைய திருவடி தாமரர்களையே விட மாட்டேன் நான், அது வேறார் பண்ணுவா பாதுகானே, அதுதானே பெருமானுடைய திருவடி விடாத இருக்கும். அப்படி விடாமல் இருக்கக்கூடிய பாதுகே ரங்கபர்த்து தன் நாமானம் முனிமிகவதே தாம அஸ்தோத்து தாமா, உன்னை ஸ்தோத்திரம் பண்ண வேணுங்கிற ஆசையோடே உன்னுடைய பெயர் வச்ச நம்மாழ்வாரை வணங்கிக் கொள்ளுகிறேன். மூணாம் ஸ்லோகத்துல சொன்னார். அடுத்து நாலாவது, திவ்ய ஸ்தானா சமீப ஜெகதியின் பாதுகே தாகமானா பாதன்யாசம் பிரதம மனகா பாரதி எத்திர சக்கரே யோகக்ஷேமம் சகல ஜெகதாம் சொல் அதீனம் ச ஜானன் வாசம் திவ்யான் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே. இது ரெண்டு ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். திவ்ய ஸ்தானா சமீப ஜெகதீன், தேவரீர் முத முதல்ல இந்த பூலோகத்துல கால் வச்சது. எதே போலவென்றால் சரஸ்வதி தேவி முதல்ல இந்த பூலோகத்துல கால் வைக்கணும்னு வச்சே வால்மீகியனுடைய நாக்கில தான் கால வச்சா. ஏதோகத்தை எதனால தெரிவிக்கிறார்னா, பிரம்மா வால்மீகி பகவானுக்கு அனுகிரகிக்கிறார். அவர் தான் ராமாயணத்தை பாடத்துக்கே சொன்னார், மச்சந்தா தேவ தே பிரவத்தேயம் சரஸ்வதி மச்சந்தாது, என்னுடைய இச்சையினாலே தான் சரஸ்வதி தேவி உம்முடைய நாவிலே அமர்ந்து மானுஷாத பிரதிஷ்டான் தொந்திர ஸ்லோகம் பாடித்தாள். இத பிரம்மா வால்மீகி நடத்துல சொல்றார். அந்த ஸ்லோகத்தை ஆதாரமாக கொண்டு அந்த சரித்திரத்தை இப்ப தெரிவிக்கிறார். சரஸ்வதி தேவி லோகத்துக்கு இறங்கணும்னச்சே வால்மீகியனுடைய நாக்கு மூலமாகத்தான் இறங்கினாள். அத போல இப்பாதுகா தேவியே தேவரீர் இறங்கணும்னச்சே அடியனுடைய நாக்கு மூலமாக இறங்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அதாவது திவ்யஸ்தானாது, திவ்யஸ்தானாது தேவரீருடைய திவ்யஸ்தானம் பகவானுடைய திருவடி பரமபதம், அங்கிருந்து சமீப ஜெகதீன் இந்த லோகத்துல இறங்கும் போது பாதுகே தாகமானா தேவதி இறங்கணும் நினைக்கிறச்சே பாதன் ஞாசம் பிரதம மனகா பாரதி எத்திர சக்கரே. பாரதிங்கிறது சரஸ்வதி குறிக்கும். பாரதி எத்திர சக்கரே, பாரதியான சரஸ்வதி எங்கு முதலில் தாரடி வைத்தாளோ வால்மீகியனுடைய நாக்கில் நடத்தம், எங்கு முதலில் தாரடி வைத்தாள் அது போல யோகக்ஷேமம் சகலதெல்லாம் சொய் அதீனம் சானன்னு, உலகத்தினுடைய யோகமும் க்ஷேமமும் தேவதியிருட்ட கட்டளை. யோகக்ஷேமம்னா என்னது? நம்ம அடிக்கடி யோகக்ஷேமங்கள்லாம் நல்லா இருக்கா கருதாய் போட்டிருப்பாரு. யோகக்ஷேமங்கள்லாம் நல்லா இருக்கானா, சாப்பாடு தூக்கம்லாம் ஒழுங்கா இருக்கான் அர்த்தம், இதுதான் நாம கேட்டது. ஆனா யோகக்ஷேமம்னு கிடைக்காதது கிடைச்சதுன்னா யோகம், கிடைச்சது தங்கிருக்குன்னா க்ஷேமம். கண்ணனே யோகக்ஷேமம் வகாம்யாம்னு சொல்லுகிறாரு. கிடைக்காத பகவான் கிடைக்கணும், கிடைச்ச பகவான் தங்கணும், இதுக்குதான் யோகக்ஷேமம் பேரையோட. இது ஒரு பெரிய நீ பாத்துருக்கலாம், பாரதத்துல வந்து யோகக்ஷேமம் வகாம்யாம்னு ஒரு பெரிய நிறுவனம் தங்களுக்கு அதையே வச்சுட்டு தெரியுமா. அவ என்ன சொல்றான்னா, கிடைக்காதது எல்லாம் கிடைக்கட்டும், கிடைக்கிறது இருந்துட்டே இருக்கட்டும். அவா கண்ணனை சொல்லுறேன், அவா சொல்றது வேற எப்படியும் வச்சுக்கணும். ஆனால் இங்க நாம எடுத்துக்க வேண்டியது இப்போ பகவானுடைய அனுபவங்கிறது கிடைக்காதது கிடைக்கணும், கிடைச்சது தங்கணும், அதுதான் யோகக்ஷேமம் சகல ஜெகதாம் பை அதீனம். பாதுகையினுடைய அதீனமாகத்தான் லோகத்தவர்களுடைய யோகக்ஷேமம் முழுக்க இருக்கும். ஏன்னா கிடைக்காதது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா பகவானை கிட்ட வரணும், யார் பண்றணும், பாதுகானே அழைச்சு வரணும். அதனால யோகம்ங்கிறது பாதுகை அதீனம், கிடைச்சு எங்கிட்ட கொண்டு சேர்த்து பாதுகை நான் திரும்பி அவரை கூட்டு போடுறேன்னு இருக்குன்னா அப்ப க்ஷேமம் போடும். யோகம் இருக்குமே தவிர க்ஷேமம் இருக்காது. பாதுகை கிளம்பி போடுறோம், நீர் இங்கே வரும் நான் என்ன இல்லை அப்படின்னு கடைப்படுத்தினா இவர் புறப்பாடே பண்ண முடியாது வந்து. அதனால யோகமாட்டம் க்ஷேமமாட்டம் ரெண்டும் பாதுகை அதீனம். பெருமாளை கொண்டு சேர்த்து பாதுகை பரப்பு போயிட்டா இந்த ஊர்ல வண்டி இல்லாட்டா நீங்க நகர முடியாதா போல, வண்டி இருந்தாத்தான் போக முடியும், இல்லையா உட்காந்து இடத்துல உட்காந்து கிடைக்கான். அது போல பெருமாள் பாதுகை இல்லாட்டா கிளம்ப மாட்டார், பாதுகை கிட்ட கொண்டு விட்டுட்டு அது படுத்துனா அதுக்கப்புறம் அவர் போக மாட்டாரோ இல்லையோ. அதனால யோகமும் க்ஷேமமும் தேவரீர் அதீனம் தான், ஜெகத்தினுடைய யோக க்ஷேமத்வையதீனம் சானன்னு வாசம் திவ்யாம் விசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மாம் நிர்மே. அந்த வால்மீகியே எனக்கும் அனுகிரகிக்கட்டும். அவர் எப்படி சரஸ்வதி அனுகிரகம் பெற்று ராமபாதுகையை பத்தி பாடினாரோ அதே போல ரங்கநாத மணிபாதுகையை பத்தி நான் பாடணும்னு ஆரம்பிச்சிருக்கேன். வல்மீக ஜென்மா, வல்மீகம்னா புச்சு, சொல்ற வாசம் திவ்யா விசது வசுதா ஸ்ரோத்ர ஜென்மா. வசுதாங்கிறது பூமி, வசுதா ஸ்ரோத்ரங்கிறது பூமியின் காது, புற்றுகள் தான் கோவிந்திராட்டின் காது. அதனாலதான் வல்மீக வால்மீகிங்கிறது வல்மீகம்ங்கிற புச்சிலிருந்து பிறந்தவர், கோவிந்திராட்டிக்கு காதான புச்சிலிருந்து பிறந்தவர், காதிலிருந்து பிறந்தவர். ரொம்ப பாக்குறாரு, காதிலேருந்து பிறந்தவருக்கு நல்லா கேட்கறதுன்னு சொன்னவராட்டும், ஆனா காதிலேருந்து பிறந்தவர் நல்லா பாடுறாரேனா, பூமியினுடைய அனுகிரகத்தால காதிலேருந்து பிறந்துட்டார். ஆனா நாக்கிற சரஸ்வதி வந்து உட்கார்ந்தா பாடி வச்சுக்கோ. அதே போல நான் என்ன பிரார்த்திச்சுக்கிறேன்னா, கோவிந்திராட்டி அனுகிரகம் எங்களுக்கு இருக்கு எப்படின்னா, ஆண்டாள் வந்துடும், கோவிந்திராட்டி ஆண்டாள் அவதரித்தாள் வந்துடும், அந்த அனுகிரகம் வந்தாச்சு. இப்ப சரஸ்வதி தேவி எப்படி கீழே இருந்துருச்சே வால்மீகி நாக்க பிடித்தாளோ, அதை போல் நம் நாக்கின் மூலம் பாதுகையினுடைய பிரபாவம் வரட்டும். நாலாவது ஸ்லோகத்தாரை தெரிவிக்கிறார். அஞ்சு, நீ சேபி ஹந்த, நீ சேபி ஹந்த மம மூர்த்தனி நிர்விசேஷம் துங்கேபி என் நிமிஷதே நிகமோத்தமாங்கே பிராச்சேதத பிரபுதி பிரதமோபகீதம் ஸ்தோஷ்யாமி ரங்கபதி பாதுகையோர் யுகம் தது. ஸ்தோஷ்யாமி, ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ரங்கபதி பாதுகையோர் யுகம் தது, ரங்கபதியினுடைய இரண்டு திருவடி தாமர்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். உடனே பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டார், சாமி நியாயமா யார் பாடின பாதுகையை பத்தி இப்ப யார் பாடுறது? வால்மீகி பாடினார் பிராச்சேதஸ், அவர் பாடின பாதுகையை பத்தி சட்டத்தை பாடுறேங்கிறது நியாயமோ அப்படின்னு நம்ம பாசத்தை சொல்லிட்டா. இப்ப அது சமாதானம் சொல்றார், யார் பாடினார்? அது அவர் பாடினாலும் கேட்டுக்கிறார், நாம் பாடினாலும் கேட்டுக்கிறார். நம்ம பாடிக்கலையா, எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் சத்தத்திருத மத்தகாஞ்சலி பாட்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதின் நமத ராட்சசாந்தகம். எங்கெங்கு ராமனை பத்தி பாடப்படுகிறதோ ஆங்காங்கு வணங்கின தலையோட கூப்பின கடையோட கண்ணும் கண்ணீருமாக ஹனுமான் பக்கத்துல உட்கார்ந்து கேட்டே இருக்கார். இந்த ஹனுமான் லவகுசர்கள் பாடின ராமாயணத்தையும் கேட்டார், வால்மீகி பாடின ராமாயணத்தை கேட்டார், நாமனி பாடினதையும் கேட்டுக்க. நியாயம் அது, அவ பாடினது கேட்கறதுன்னா வாஸ்தவம் கேட்கட்டும், இது நாம பாடினதுக்கு ஒண்ணுமே இல்லையா. அவர் யார் பாடுறான்னு பார்க்க மாட்டார், எது பாடப்பட்டதுன்னு தான் பார்ப்போம். பாடப்பட்டது ராமாயணம்னா கேட்டுடுவோம், அது குழந்தை பாடட்டும், வளரலா பாடட்டும், மலரையா பாடட்டும், ஓவர் பாடட்டும், அதை பத்தி இல்லப்போ. அதே போலத்தான் என் தேசியம் தெரிகிறார், வால்மீகியும் பாதுகாப்பதான் பாடட்டும், நான் தான் பார்த்து போறேன். இதுல என்ன இப்ப பரிசரிப்போம், நீ சேபி ஹந்த மமமூர்த்தன் நிர்விசேஷம். ஏன்னா இந்த பாதுகைக்கு உயர்வு தாழ்வு பார்க்கிற எண்ணம் கிடையாது. அது நாம நேரம் போய் பெருமாள் சன்னதியில நிக்கிறோம்னா, ஒரு சன்னியாசி பெரியவர் சேவிக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் அவருக்கும் அதே சடாரிதான கைக்கிறார், அடியனுக்கும் அதே சடாரிதான கட்டிக்கிறான். இப்ப என்ன ஒரு மட்டாதிபதி மங்களாச்சாரம் பண்றதுக்கு வந்தா வேற பாதுகையா வச்சிருக்கா இல்லையா, அந்த சடாரிதான் அவருக்கும். ஒண்ணுமே இல்லாதவன் போய் நின்னாலும் அதே சடாரிதான். என்ன சாமி ஆச்சரியமா இருக்கேன், அவருக்கும் அதே இதுக்கும் அதேன்னா சடாரிக்கு வேறுபாடு கிடையாது. நாம சடாரிக்காக போய் நிற்கிறோம்னு சொன்னால் பகவானுடைய பாதுகை உயர்ந்தவன் தலையிலையும் படும், தாழ்ந்தவன் தலையிலையும் படும். என்ன கண்ணன் சமூகம் சர்வபூதேஷுன்னு சொல்லிக்கிறார், நான் மொத்த பேருக்கும் சமம் அர்ஜுனா, அதை முதல்ல புரிந்து கொள், என்னிடத்தில் வேறுபாடு கிடையாது. எத்தனை உயர்ந்தவன் வந்தாலும் நான் ஒன்னாத்தான் நடந்துட்டேன், எத்தனை தாழ்ந்தவன் வந்தாலும் ஒன்னாத்தான் நடந்துட்டேன். எனக்கு வசிஷ்டரும் ஒண்ணுதான், வேடர் புலத்திர பிறந்த குகனும் ஒண்ணுதான், விஸ்வாமித்திரனும் ஒண்ணுதான், வேட்டு வச்சியான சபரியும் ஒண்ணுதான், எப்பேற்பட்ட உத்தவர் போன்ற பரமபாகவதர்களும் ஒண்ணுதான், பிணவிருந்திட்ட கண்டாகர்ணனும் ஒன்றுதான். இதுல பெருமாள் பாகுபாடு பார்க்கிறதே இல்லையோ. அதைத்தான் ஸ்லோகத்தில் சொல்ற, நீ சேபி ஹந்த மமமூர்த்தனி நிர்விசேஷம் துங்கேபி என் நிமிஷதே நிகமோத்தமாங்கே. பாதுகா பிரபாவத்தை பகவான் திருவடி மகிமையை வேதங்கள் சொல்லித்தல்யோ. அப்ப வேதத்தோட தலையிலையும் பாதுகை இருக்கு, நாம் போன எந்த தலையிலையும் இருக்கு. நிகமங்கிறது வேதம், நிகம உத்தமாங்கே, வேத வேதாந்தங்களுடைய சிரத்தில் பாதுகை இருக்கு, அது அங்கிருக்கிற பெருமை. என்னுடைய தலையிலையும் பாதுகை இருக்கு, அதுக்கு நம்ம பெருமை பறந்து கொடுக்கணும் இல்லையே. அதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். அக்னி, அக்னியில கொண்டு போய் இந்த போகி பண்டிகை வந்தா எதெல்லாம் வேண்டாம கொண்டு போடுறா தெரியுமா, அதுவும் போடுறா. பருத்து ரோசம் பூர்ணா அக்னின்னு சொன்னா பட்டுப்புடையும் போடுறா. அக்னி பட்டுப்படவை எரிச்சு அக்னி உசந்தது, போகி பண்டிகையினுடைய அழுக்கை எரிச்சு அக்னி தாழ்ந்தது சொல்ல முடியாது. அக்னி அக்னி தான், அது எட்டை எரித்தாலும் அது அதுவா தான் இருக்குமே தவிர, ஏன்னா அதனாலதான் அவ்வளவு சுத்தமான தத்துவம் பதார்த்தம்னு சொல்றோம். அதை போல பாதுகை யாரோடையும் சம்பந்தப்படும், எல்லாரையும் புனிதத்தன்மை அடைவிக்கும், ஆனால் அதற்கு வேறுபாடோ குறவோ வந்தே விடாது. நீச்சேபி ஹந்த மமமுத்தன் நிர்விசேஷம் துங்கேபி என் நிவிஷதே நிஜமோத்தமாங்கே பிராச்சேதத பிரபுதி பிரதமோபகீதம். முத முதல்லே வால்மீகி பகவான் போன்றோரும் பாடினார்கள். சோஷியாமி ரங்கபதி பாதுகையோத்யுகே, இப்ப அடியேன போன்ற தாழ்ந்தோர்களும் பாடுவோம். வித்தியாசம் பார்த்தார், என்ன பாடுக ரெண்டு பேர்களுடைய தலையிலையும் ஒன்னதான் இருக்கு, அத போல நானும் பாடலாம் என்று அஞ்சிர சொல்லி. அடுத்த ஆறாவது, தத்தே முகுந்த மணி பாதுகையோர் நிவேசாது வல்மீக சம்பவ கிரா சமதாம் மமோக்தி கங்கா பிரவாக பதிதியாது பிரச்சோதகசிய யமுனா சலிலாம் விசேஷ. கீழே சொன்ன அர்த்தத்தையே ஒரு திருஷ்டாந்தத்தோட விளக்கிறார். பெரிய கங்கை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, பாரதத்துல ஒரு வழக்கம், கங்கை ஓடிட்டு இருக்கிறச்சு ஒரு ஒரு நதியும் அதுல போய் கலக்கும். அதுல பிரயாகராஜ், பிரயாகினா கலக்கிற இடம், பிரயாகராஜன் அலகாபாத் பேர் கேட்டுக்கிட்டு திரிவேணி சங்கமம்னு சொல்றோம். அந்த இடத்துல கங்கா யமுனா சரஸ்வதி கலக்கும், அது பிரயாகராஜ். முன்னாடி சரயு கங்கையில கலக்கிறது, கண்டகி கங்கையில கலக்கிறது, சோனா நதி கங்கையில கலக்கிறது, இப்படி பலரும் கலக்கும். கலந்த பிற்பாடு கங்கையில்தான் பேர் இருக்கும், இதுதான் கங்கைக்கே பெருமை. மத்த எந்த நதி கங்கையில கலந்தாலும் அப்புறம் ஓடுற நதிக்கு வேற பேரானா கிடையாது. அது ஹூக்ளி கொல்கத்தால போய் சமுத்திரத்துல சேர்ற வரைக்கும் கங்கை தான். எத்தனை பெரிய நதி அதுல போய் சேர்ந்ததுனாலும் கங்கை தான். அந்த யமுனா போய் கங்கையில சேர்ற சொல்லு, பக்கத்துல எத்தனை கழிவு நீர் சேர்றது தெரியும், அங்காங்க இருக்கிற அழுக்கு ஜலம் சாக்கடை ஜலம் அதெல்லாம் போய் கங்கையில சேர்றது. இப்போ சாக்கடை ஜலமும் கங்கையில சேர்ந்தது, யமுனையும் கங்கையில சேர்ந்தது, அப்புறம் தாண்டி போறது, அது கங்கையின் பேரா வேற தான் பேரா? கங்கை தான் பேர். யமுன கலந்த கங்கை, சாக்கடை நீர் கலந்த கங்கை, இங்கெல்லாம் சொல்றது இல்லையே, அது கங்கை. அதே போல திருமாவுடைய பாதுகையை சொல்லி வால்மீகி பகவானுடைய வாக்கும் அந்த பாதுகையில போய் சேரும். இப்ப நான் பேச போறது அந்த பாதுகையில போய் சேரும், மாறாது. ஒன்றுதான் பாதுக பாதுகாத்தா இருக்கு. எப்படி கங்கையில யமுனை சேர்ந்தாலும் வேறு தண்ணீர் சேர்ந்தாலும் ஒரே மாதிரி இருக்கோ, அதப்போல் பகவானுடைய பாதுகையை பத்தி வால்மீகியும் பாடுகட்டும், அடியேனும் பாடுகிறேன் என்று. தத்தே முகுந்த மணி பாதுகையோர் நிவேசாது வல்மீக சம்பவதிரா சமதாம் மமோக்தி. இப்ப நான் அந்த பாதுகையை பத்தி பாடினதுலாம் நினைத்திருமா எடுத்து, நானும் வால்மீகியும் சமமாயிட்டேன். வால்மீகி ஏற்கனவே இங்கேயோ இருந்தார், நான் இங்கேயோ இருந்தேன், இப்ப நான் பாதுகையை பத்தி பாடிட்டேன் இல்லையோ, நாங்க ரெண்டு பேரும் சமம். ஏன்னா இனிமே பேரு கங்கை வச்சோம், இனிமே யமுனையை சாக்கடை ஜலம் சேர்ந்துட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் பேரு கங்கை. அது போல நான் இப்ப அதை பாடியாச்சு, யார் அதை பத்தி பாடினாலும் வால்மீகி நானும் இருக்கும். அப்படிங்கிறதுனாலே கங்கா பிரவாக பதிதத்த கியானி வசியாது ரத்யோதகத்த யமுனா சரிதா விசேஷா. யமுனை சேர்ந்தாலும் அல்லது ரத்யோதகம், ரத்யோதகம்னா வீதியில ஓடுற ஜலம் அர்த்தம், அழுது ஜலம்னா வீதியை அடிச்சு போய் சேர்ந்த சொல்லு. அப்ப அது வீதி ஜலமா இருக்கட்டும், யமுனையா இருக்கட்டும், ரெண்டு சமமாகத்தான் பாதிக்கப்படும் என்று ஆறாவது ஸ்லோகம். அடுத்து ஏழாவதாலே விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதி பிராகேவ ரங்கபதி விக்ரம பாதுகேத்வாம் வியந்தும் க்ஷமா சததி விகதாப்ய சூயாக சர்த ஸ்பிருஷந்து சதையை ஹிருதயை ஸ்துதிந்தே. பாடா புதுச்சே பயம் புது தேவி பாதுகா தேவியே, உன்னை பத்தி பாடணும்னு இருக்கா செம்பா என்னமோ சமாதானம் சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சுட்டேன். ஆனா பாட ஆரம்பிச்ச அப்புறம் தான் வாஸ்தவம் வால்மீகிக்கு சமமாயிட்டேன், இதுவரை பாட வரணுமே. வால்மீகி பாடிட்டார், எனக்கு அந்த மாதிரி பாட வருமோன்னு பயம் வந்துச்சு. தேவரியை நாட்டினுடைய ஸ்தோத்திரத்தை நிறைவேற்றணும். விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பிரீதி, என்னுடைய பிரீதி, என்னுடைய பயத்தை முதல்ல தேவரியிடத்துல சொல்லுறேன். ராகேவ ரங்கபதி விக்ரம பாதுகேத்வான், தேவரி ரங்கபதியனுடைய திருவடித்தாமர்கள் அதை தாங்கி கொண்டிருக்கிறேன். நம்மாழ்வார் முதல்ல கலைஞனார், ஏ பாவம் பரமே அறத்து பிச்சவை கோபால கோடரி மாமாவம் விட அறத்து பிச்சவை. என்ன போய் பகவானை பத்தி பாட சொல்லிடுறேன், ஆனால் வேதாந்தம் பாடி முடியாது, ஏதோ வாசுவன் இவத்தந்தே அப்பிராப்திய மனசாசனான்னு கை ஓஞ்சி போச்சு. வேதாந்தம் எல்லாம் பகவானை பத்தி பாடணும்னு ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் சுருண்டு பொறுத்துக்கள், இது நம்மால ஆகுதுன்னா நம்மால கிட்டக்கே போக முடியாதுன்னு நின்றுடுது. பாழ்வா பார்த்தா அந்த வேதாந்தத்தை நான் பாடுறேன் வந்திருக்கேன், இப்போ நான் மட்டும் இங்க பாட போறேன். ஆனா அழ்வாருக்கு என்ன தெரியுமோ பெருமை, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நானா கொண்டு சொல்லி முடிச்சேன்னுட்டேன். வேதாந்தம்லாம் ரொம்ப தப்பா நான் பாடுறேன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில சொணங்கி உட்காந்து அழ்வார் ஆரம்பிச்சே என்னால முடியுமான்னு ஆரம்பிச்சா ஜம்முன்னு முடிச்சுட்டாரு. இந்த ரெண்டு எது நல்லது பாருங்க, ஓட்ட பண்ணி ஆரம்பிச்சு ரொம்ப வேகமா சில பேர் ஓட ஆரம்பிப்பா, அப்புறம் மூச்சு வாங்கி ஓடாலும் கீழ் விட்டுருவா, நிதானமா ஓட ஆரம்பிச்சு ஜெயிச்சுடா பாருங்க. அதை போலத்தான் நம்ம அழ்வார் ஆரம்பிக்கச்சே, நான் யாரு இதை பத்தி பாடுறதுக்கு இப்போ, ஏ பாவம் பரமே நான் பாட ஆரம்பிச்சுட்டு முதல் வண்ணன் அடி அடைந்த அருள்சூடு இந்தவன் ஏற்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் வந்துருவும் சடபோகன். பகவானுக்கு நிகரா பாட வந்த சாமர்த்தியம் எனக்கு தான் முடிச்சிட்டாரு.
தேவனுடைய கட்டமா ஆரம்பித்து ஜம்மு முடிச்சுட்டாருன்னா அதைத்தான் இந்த தேசியம் பிடிச்சிட்டார். நாங்கள்லாம் ஆழ்வார் வழி இந்த வேதாந்த மாட்டோம் ஓஹோன்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் முடியாதுன்னா நாங்க இருக்க மாட்டோம், முடியாதுன்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ எனக்கு பயங்கரத்தை சொல்லிட்டேன், இனிமே நீ பாட்டு எழுதி முடிச்சிடும். அதுக்கு உனக்கு நிறைய பிரகாரம் சொல்லி ஒண்ணு செய், 1000 ஸ்லோகத்தை நீயே பாடு, பாடிட்டு கீழே வேதாந்த தேசியம் கை போடு, போட்டா ரொம்ப சுலபமா பிரபந்தம் என்ன கேட்க முடியும். இது நீ நானும் சேர்ந்தெல்லாம் பண்ணவே வேண்டாம், நீயே பண்ணு, கையெழுத்த மட்டும் நீ போட்டு பிராகேவ ரங்கபதி விக்ரம பாது விகதாத்தூயாக உலகத்திலே எந்த பொறாமையும் அற்றவையான பெரியோர்கள் யாருக்கெல்லாம் ஞானம் வளர்ந்து இருக்கிறதோ பக்தி பூமாவாக இருக்கிறதோ அந்த பெரியோர்கள் சந்தஸ்து சதையே திருதையே துணிண்டே தேவரீரை பத்தி நான் சோத்திரம் பண்ண போதேனே அதுக்கு மகான்கள் முதல்ல என்னை அனுகிரகிக்கட்டும். அவர்கள் அனுகிரகம் இருந்தால் தானே நான் மேல பாடப்போறேன். வால்மீகியை பிரம்மா அனுகிரகிச்சார், நாரதர் அனுகிரகிச்சார், பாடினார். இப்ப வால்மீகி மட்டும் பாதுகாப்பு பிரபாவத்தை என்னால சொல்லிக்க முடியும்னு சொன்னார். இல்ல நானும் இல்ல அணு புதாசரையோர் கோவிசேஷா சமுதிரத்துக்குள்ளே எரிமலை இருக்கான், 4-5 எவ்வளவு ரொம்ப வசன வசனமான எரிமலை தான் சமுதிரத்துக்குள்ள இருக்கு. கூழாங்கன்னு இருக்கு, வெளியிலேன்னு பார்த்தா நமக்கு தெரியுமோ? கூழாங்கலும் தெரியாது, எரிமலையும் தெரியாது. அப்ப அணு குலாச்சரையோகோ கோவிசேஷா சமுதிரத்துக்குள்ள ஆழ்ந்து படுத்தணுட்டா அப்புறம் கூழாங்கல்லுக்கு மலைக்கு வித்தியாசம் இல்ல. அதை போல பாதுகைக்குள்ள ஆழ்ந்து படுத்தணுட்டா ராமாயணத்துக்கு நான் பாடினதுக்கு வித்தியாசம் இல்லை. நான் பாடுறது கூழாங்கல்லாவே இருக்கட்டும், ராமாயணம் மலையாவே இருக்கட்டும், ஆனா பாதுகையை சொன்னச்சே மலை மட்டும் வெளியே தெரியுமா? தெரியாது. பாதுகைங்கிற உயர்ந்த சமுத்திரத்துக்குள் வால்மீகி ராமாயணமும் அடங்கித்தான் இருக்கணும், நாம் பாடினதும் அடங்கித்தான் இருக்கவர்கள் என்ன சொல்லி. ஆனா அவருக்கு சத்துக்களுடைய அனுகிரகத்தால பாட முடிஞ்சது, என்னையும் சத்துக்கள் அனுகிரகிக்கட்டும் என்று 7வது பிரார்த்தித்தார். 8 அஸ்ரத்ததானம் அபிநன் வதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயதி மாம் மணிபாது கேத்வம் தேவா பிரமாணம் இத ரங்கபதி தத்தே தத்தைவ தேவி பதபங்கதையோர் யதார்த்தம். தேவி உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை, தேவரீர் தான் பெருமானை மூட்டி மூட்டி எங்க போனோம்னு சொல்றி. சிரத்தையே இல்லாத பல பேர் இருப்பாளாம், ஆனா அந்த வீட்டுக்கெல்லாம் அவ கூப்பிடவே மாட்டான், அவ பெருமாள் ஏதாச்சும் கதவு குட்டின்னு போடுவோம். இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க, எங்க தேசத்துல வீடு வச்சுட்டு இருப்போம், பிரம்மோத்சவம் வர 10 நாள் மட்டும் வீட்டை விட்டு போடுவோம். அந்த வீட்டிலேயே இருந்துட்டு இருப்பான், 155 நாள் உட்காந்துருப்பான். ஆனா பிரம்மோத்சவம் வரச்சே மட்டும் 64 பேர் வருவா வீட்டுல ஒரே அவ பைய வைக்கிறேன் சாப்பிடுறா எல்லாம் மாட்டான்தான். நன்னா பூட்டிட்டு ஊட்டிக்கு போறேன்னு போடுவோம். ஒழுங்கா இருந்தான் வந்து மட்ட 15-11 மாசம் அந்த சமயத்துல இருந்திருந்தா 4 மாதத்தாளுக்கு கைக்கிருமான் பண்ணிருக்கலாம் வந்து கணக்கு போடுவோம். ஆனா பெருமாள் அதுக்குன்னு பாதுக்க விடுறதே இல்ல, நாம வாரம் நீர் என்ன போட்டுக்கோ அவன் எங்க இருக்கானோ போய் பிடிப்போங்கிறான். இல்லையே நம்பருமா சொல்றார், எனக்கு ஓய்வு எடுக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ பேசாம இரு. இல்ல அந்த மாதிரி சாமி சாதிச்சிடக்கூடாது அப்படி அவர் சொல்லிட்டு அப்புறம் யாரை எப்படி திருத்த முடியும்? அதனால வாரம் நான் தயாரா இருக்கேன்னு அழைச்சின்னு போறதுக்கு தயார்படுத்துறதான். அப்ப சிரத்தையே இல்லாதவர்களை குறித்து பகவானை ஊக்குவித்து தேவரீர் தானே அழைத்து போகிறீர். அடியேன் தேவரீரை பத்திர சிரத்தை இல்லாதவன் உம் அனுகிரகத்தாலே பாடும்படி சிரத்தையை கொடுத்து வரணும் என்று பிரார்த்திக்கிறார்கே. அஸ்ரத்ததானபதி நன் வதுனாஸ்மகியே தேவரீரிடத்துல நம்பெருமாள் எழுந்து கொண்டிருக்கார். அவருடைய ஸ்பர்சம் எப்படி இருக்கும் அது உங்களுக்கு தெரியும். அவர் தேவரீர் பேர்ல அவர் எழுந்து கொண்டிருக்கார். அப்ப நெத்து நெத்தின் இருக்குமா, கரடு முரடா இருக்குமா, காடு மேடடங்க நடந்த திருவடியா, ஊசி பிடிக்கும் மெல்லடியா, எப்படி இருக்கும்னு தேவரீருக்கு தான் தெரியும். ஆனா அதையும் வேலை வாங்குறதுல தேவரீருக்கு சாமர்த்தியம், அரைச்சு நரைச்சுன்னு போய் சிரத்தை இல்லாதவர்களை திருத்தறது இல்லையோ. அதப்போல் ஸ்தோத்திரே நியோஜயதி மாம் மணிபாது கேத்வம், இந்த ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற சிரத்தையும் தேவரியை தான் ஏற்படுத்தி கொடுத்தேன். தேவா பிரமாணமிக ரங்கபதி தத்தே தத்தைவ தேவி பதபங்கதையோர் யதார்த்தம். அடுத்து 9 யத் ஆதாரான் விஸ்வம் கதிரபிச யத் தஸ்ய பரமாத்மப்யேகா தத்தே திசதி சததி திசதி தததி தத்த ருச்சினா கதம் சா தம் ச அரே துருகிண ஹர ருக்தோர் துருகிண ஹர துர்போத மகிமா கவீனாம் சுத்ராணாம் தமதி மணிபாது ஸ்துதி பதம். இப்பாதுகையே தேவரீர் யாருக்கு பாதுகையா இருக்கு? சம்சாரேர் கிருஷ்ண கம்சனுடைய அரிய கண்ணன் முகுந்தன் பெருமான் அவனுக்குத்தான் பாதுகையாக இருக்கிறேன். எத் ஆதாரம் விஸ்வம் கதிரபி, உலகத்துக்கே ஒரே கதி யார் தெரியுமோ? பகவான் தான். நமக்கு கதின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கதி சுகிருது நாராயணா, கதி நாராயணா, நிவாசா நாராயணா, பெருமான் தான் நம்ம எல்லாருக்கும் கதி. அப்ப விஸ்வத்துக்கே கதியா இருக்கிற பெருமாள் ஒன்ன கதியா வச்சிருக்கா? அதான் தெரியும். ஏன்னா பெருமாளுக்கு யார் கத்தின்னா கணமணம்னா பாதுகாப்பார் அப்படிங்கிற எவரீர்தான் கதி. விஸ்வத்துக்கு கதி விஸ்வத்துக்கு பதியான நாராயணன், நாராயணனுக்கு கதி தேவரீர் தான். அப்ப எத் ஆதாரம் விஷ்வம் கதிரபிச்ச யஸ்தச்ச பரமாத்மக்கேதா கத்தி, உலகத்துக்கே கதியா இருக்கிற பெருமாளே நீ எப்படி தனித்து தாங்கி விடுறீன்? முடியா அதுக்குதான் பாதுகாப்பு சொல்லுது. நாங்கதான் ரெண்டு பேர் இருக்குமே, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்திப்போம். ரெண்டு பேர் போருமோ உலகத்தையே பகவான் தாங்குறாருன்னா நாங்க தாங்கிடுவோம். ஏன்னா எங்க நடத்துல இருக்கணும்னு பெருமான் ஆசையோட இருந்துருவி இருக்கிறார். அவன் ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் நீர் தான் கதி காட்டுறீன். உலகத்தை எப்படி ரட்சிக்கணும்னு கதியை காட்டுகிறேன். இப்படிப்பட்ட தேவரீர் எல்லாருக்கும் கதியா இருக்கிறது. சாதாரண மனுஷர்களும் தேவர்களும் பாடுற பாட்டுக்கு விஷயம் ஆயிடுவீரா? ஒரு பிரம்மாவை பத்தி பாடி பிடிச்சிட போறாரா? இந்திரன் பாட போறாரா? சிவன் பாட போறாரா? அது முடியாது. கவீனாம் சுத்ரானாம் துவதி மணிபாது துதிபதம். மணிபாதுக்கே மிக உயர்ந்தோர்களாலே பாடப்படுகிறீர். சாமான தேவதைகள் உண்மை பாடிவிடுவது முடியாது. அடுத்து பத்துல சொல்றார், ஸ்துத பிரஜா சம்பன்ன சம்பன் மகித மகிமான கதி கதி ஸ்துவன் சந்த ஸ்ருதி குஹர கண்டூஹர விரஹ அகம் தூ அல்பஸ்த அல்பஹ தத்யதிக பகுஜல்பானி ததபி ததாயத்தம் ரங்கக்ஷிதி ரங்கக்ஷிதிதரண பாதாவணி விதுஹு. பாதாவணி ரங்கநாதனுடைய திருவடிகளையே காப்பாற்றக்கூடிய பாதுகளே வரும். ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறேன், ஸ்ருத பிரஜா சம்பது மகித மகிமான. ஸ்ருத வேதாந்தத்துல கேட்டு இருக்கிற அர்த்தங்கள், பிரஜா தாங்களுக்காக நிற்கக்கூடிய நிறைய ஞானம். அப்ப சாஸ்திர ஞானம், ஸ்வஞானம், இப்படி பலத நிறைய அந்த பெருமையால் இருக்கக்கூடிய மகித மகிமான வேத அர்த்த ஞானம், தங்களுக்கு இருக்கிற ஞானம், இதனால பெருமை பெற்றிருக்கிற வித்வான்கள் பலர், கவிகள் பலர், கதி கதி ஸ்துவந்தித்வாம் சந்தா அப்படிப்பட்ட நிறைய பெரியோர்கள் உன்னை பத்தி பாடிட்டார்கள். ஸ்ருதி குபர கண்டூர ஹரகிரா அவன் எப்படி பாடிட்டான்னா, கேட்கிற காதல் இருக்கிற தென வழங்க பாடுவாளாம். தின வழங்க சண்டை போடுதல், தின வழங்க பாடுதல் சொல்றாங்க. அத போதே கேட்கிறவாள காது ரொம்ப நாளும் அழிச்சு போய் கிடக்கிறதா, இது தகுந்தாப்புல சொல்றதுக்கு அறாந்து காடா. அந்த தினவை அடங்கும்படிக்கு பல கவிகள் தேவரீருடைய மகாத்மத்தை பாடுறா. இதெல்லாம் தராசு ஒரு கட்டில வச்சிருந்தோம், நானும் பாடித்தேன். அகம் தூ அல்ப தத்வத், அகம் தூ நானும் மிக அல்பமா ரொம்ப சாதாரணமான சில தோகங்களை பாட போறேன். பகு ஜல்பாமி பாட போறேன்ல வளர போறேன். ஜல்பங்கிறது ஜன்னி ரெண்டு வளர்ற பாருங்க, அந்த வளர்றது தான் ஜல்பம்னு பேர். நானும் வளர போறேன். ததபி தாயத்தம் ரங்கக்ஷிதி ரங்கக்ஷிதி ரமண பாதாவணி விதிகு. ஆனா தெரிஞ்சவர்கள் என்ன தெரியுமா சொல்றார், வேதாந்த தேசிகன் 1000 ஸ்லோகம் பாடினாரே பாதுகாவை கவனம், பாதுகையினுடைய அனுகிரகத்தாலே நான் பாடல, நான் ஜல்பம் பண்ணேன். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், நான் வளர்றதும் உன்னதீனந்தான், நான் பாடினாலும் உன்னதீனந்தான், நான் வளரினாலும் உன்னதீனந்தான். நின்னர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்னர் இருந்திலர் கிடந்திலர் திருந்திலர் அல்வா சாதித்தார். எந்த செய்திருந்தாலும் உன்னதீனந்தான். ஆக நான் பாடினாலும் உன்னதுதான், வால்மீகி பாடியிருந்ததும் உன்னதுதான், அழியன் ஜல்பம் பண்ணாலும் உன்னதுதான். ஆகையால் தேவரீரே அனுகிரகித்து இதை பாடச் செய்ய வேண்டும் என்னும் பாதுகையே எல்லாவற்றையும் தனக்கு அதீனமாக கொண்டிருக்கிறாள் என்பதை முதல் 10 ஸ்லோகங்களாலே தெரிவிக்கிறார். உலகமே ஆகட்டும், உலகத்தினுடைய யோகக்ஷேமம் ஆகட்டும், பகவான் ஆகட்டும், பகவானுடைய கதி ஆகட்டும், நம்ம அனைவருடைய கதி ஆகட்டும், எல்லாம் பாதுகை. அதை பத்தி தான் பாடுகிறேன். முதல் 10வது பத்தியாலே தெரிவிக்கிறார். 1000 ஸ்லோகங்கள் பாடினாரோ அதிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, பாதுகா பிரபாவம் பாதுகையினுடைய அனுகிரகத்தாலே பகவானுடைய அனுகிரகம் பெற்று முக்தி பெறுகிறோம். பாதுகை வேறல்ல, நம்மாழ்வார் வேறல்லர். ஆழ்வார் திருவடிகளை பற்றி அவர் சம்பந்தத்தாலே பிராட்டி திருவுள்ள முகந்து பகவான் உகந்து மோட்சம் கொடுக்கிறார். ஆச்சாரிய வர்யராய் பிரபன்னஜன கூட்டஸ்தர்னு பெயர் வச்ச நம்மாழ்வாரே தான் பாதுகை, அவர் சம்பந்தத்தாலே தான் முக்தி கிட்டும் அப்படிங்கிறதை 1000 ஸ்லோகங்களாலே ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சாதித்தார். அல்லதோ ஒரு துளி அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இன்று நாம் பெற்றோம். இந்த இல்லத்தாருடைய க்ஷேம லாபங்களுக்கும் ரங்கநாத மணி பாதுகையினிடத்திலேயே பிரார்த்தித்துக் கொண்டு அழ்வா பாசரத்தில் சாதித்தார்கள். நெடுமார்க்கடிமை கடைசியிலே சாதிக்கிறார். நல்ல கோட்பாட்டு ரகங்கள் மூன்றின் உள்ளும் சாந்தியடைந்த அந்தி கமலக்கண்டனை அந்தன் குருகு சடபோகர் சொல்லப்பட்ட வாயிரத்து இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல மதத்தால் மனைவாழ்வர் கொண்டகண்டின் மக்களேன்னு இருக்கும் குழந்தைகளுக்கும் சரி பெரியோர்களுக்கும் பாதுகையினுடைய அனுகிரகம் நீங்காமல் நிறைந்திருக்க வேணும்னு பிரார்த்தித்து அமைகிறேன்.